Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभम नातयामुन मध्यमा अस्मदाचार्य पर्यन्ता वंदे गुरु परंपरा यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्ततितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवधोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आध्यस्यन कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं तं स चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஜெய் போலோ சத்குருநாத் மகராஜ் கீ ஜெய். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்தி ஸ்வரூபமாக பூமியிலே நடமாடின்றிருக்கிற ஒரு பரபிரம்மம். மும்மூர்த்திகளுடையதான லீலைகளை எப்படி நம்மளால உள்ளபடி புரிஞ்சிக்க முடியறது இல்லையோ அதுபோல சத்குருநாத லீலையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. எப்படி மும்மூர்த்திகளுடையதான லீலைகள் எல்லாருக்கும் நல்லது பண்ணும்படியா இருக்கோ அதே போலதான் சத்குருநாதனுடைய கர்மாக்கள் எல்லாமே எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் செய்யும்படியா இருக்கு. மும்மூர்த்திகள் எப்படி பக்திக்கு வசப்படுறாளோ அதுபோல சத்குருநாதனும் அன்புக்குத்தான் வசப்படுறார். அதனாலே குரு சாட்சாத் பரபிரம்மம். பிரம்மத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். குருவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய துஷ்டர்கள்லாம் இருக்க இல்லையா, அகம்பாவம், காமம், குரோதம், பயம், பொறாம, கவலை, இன்செக்யூர்டு ஃபீலிங், இந்த துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகம் பண்றாராம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சாத்வீக குணம், பக்தி, ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் போஷணம் பண்ணி ரட்சிக்கிறாரா. அதனால துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், இது ரெண்டும் குரு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பண்ணிட்டு தான் இருக்க. சதா சர்வதா நம்முடைய ஜாதியையோ மதத்தையோ பாஷையோ வயசையோ புத்தியையோ பணத்தையோ பதவியையோ அழகையோ வியாதியையோ பலத்தையோ எதையுமே பார்க்கறதில்லை. அனுகிரகம் ஒண்ணுதான், குருஸ்வரூபம் அனுகிரகம். எப்படி ஒரு ஃபேனை சுவிட்ச போட்டா ஃபேன் சுத்தி காத்து கொடுக்கறதுனா அது ஃபேனுடைய ஸ்வபாவம். எலக்ட்ரிக் சுவிட்ச போடுறோம், லைட் எரிஞ்சு வெளிச்சம் கொடுக்கறது இல்லையா, அது போல குருவுடைய ஸ்வபாவம் அனுகிரகம். அதனாலேதான் குருவருள் திருவருள் அப்படின்னு சொல்றோம். இந்த அனுகிரகம் என்ன பண்றது அப்படின்னா நம்மள படிப்படியா படிப்படியா உசத்தி அழகா பக்குவப்படுத்தி பகவான கொண்டாடும்படியா, பகவானே கொண்டாடும்படியா நம்மளை பக்குவப்படுத்திடுறான். நம்ம என்ன பக்குவம் ஆயிடுச்சுன்னா தானா பகவான் தேடிட்டு வருவோம். சாதாரண எல்லாரும் பகவான தேடுறோம் இல்லையா. ஆனா அந்த பகவான் ஒரு தேனி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு புஷ்பத்தை தேன் இருந்தா தேனி கிட்ட போய் சொல்ல வேண்டாம் நீ வந்து தேன் சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டாம். அந்த தேனியே தானா வந்து அந்த புஷ்பத்திலேருந்து தேனை ஸ்வீகரிக்கும். தேன்சிட்டுன்னு ஒரு குருவி உண்டு. இந்த தேன்சிட்டு குருவி அழகா எந்த புஷ்பத்துல தேன் இருக்கோ அதுல வந்து அப்படி தேனை ஸ்வீகரிக்கும். அந்த மாதிரி பகவான் யாருடைய மனசுல பக்தி இருக்கோ அந்த பக்தியை ஸ்வீகரிக்க தானா வரணும். குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் வாசம் இல்லாத பூவா இருக்கும். குரு என்ன பண்றார், இந்த புஷ்பத்துக்கு ஒரு வாசத்தை கொடுக்கிறார், பக்தின்னு ஒரு வாசத்தை கொடுக்கிறார். குரு என்ன பண்றார், நமக்குள்ள இந்த இதய கமலத்துக்குள்ள அப்படி தேன் சுரக்கும்படியா பண்றார். இந்த பூ மலர்ந்தா தானே தேன் வரும், புஷ்பம் மூடி இருந்தா தேன் கிடையாது. மலர்ந்தோன்னு அழகா தேன் வாசம் எல்லாம் வர்றது, மூடி நிற்கும்போது வாசனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குரு என்ன பண்றார், நம்முடைய இதய கமலத்தை அப்படி விகசிக்க வைக்கிறார். எப்படி தாமரப்பூ அப்படி மலர்த்தி விடுறோம் இல்லையா, சூரியனை கண்ட தாமர மலர்றா போலே குரு நம்முடைய இதய கமலத்தை நாம ஜபத்தினாலே பக்தியினாலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மலர வைக்கிறார. இது மலரும் பொழுது உள்ளுக்குள்ளேந்து அந்த வாசம் வரதாம், உள்ளேயே தேன் சுரக்கிறதா. அப்ப தானாகவே நம்முடைய இதய கமலத்தை தேடிண்டு சுவாமி தானா வர. சில புஷ்பங்கள் முள்ளுச்செடியில இருக்கு, ரோஜா இதெல்லாம் பன்னீர் ரோஜா எல்லாம் பார்க்கலாம், நல்ல மனம் உண்டு, நல்ல தேன் உண்டு முள்ளுச்செடி. ஆனா அது பூ மலர்ந்து கொடுத்தனா தேன் வந்து தேனி வந்து அழகா தேன் எடுக்கிறது. சில பூவெல்லாம் பார்த்தோம்னா சேற்றுல வளர்றது, செந்தாமரை பங்கஜம் அப்படின்னால சேற்றுல மலரக்கூடிய புஷ்பங்கள். சில செடிகள்லாம், சில பூக்கள்லாம் செடியில வளருது, சில பூக்கள்லாம் கொடியில வளர்றது, சில பூக்கள்லாம் மரத்துல வளர்றது. வேப்பம் தேன் ஒண்ணு உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, வேப்ப மரத்துல ஒரு தேன் உண்டு. இந்த வேப்பம்பூ தேனை மட்டும் எடுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி நான் கூர்க்கு போயிருந்தேன், அப்ப அங்க இருக்கவா சொன்னேன் புத்து தேன் ஒண்ணு உண்டா, இந்த தேனி என்ன பண்ணுமா புத்துக்குள்ள போய் தேனை கூட கட்டுமா. நம்ம எறும்பு புத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மண்ணுக்குள்ள போய் தேன் கூட கட்டி அப்படி போய் எடுக்குமா. சிலதெல்லாம் வந்து செலக்டிவா சில பூக்கள்ல மட்டும்தான் தேன் எடுக்குமா, மத்த எல்லாத்துலேயும் தேன் எடுக்காதான். இந்த தேனி எல்லாத்துலேயும் இப்படி தேன் சுரக்கிறது இல்லையா, ஒவ்வொரு இடத்துலயும் தேன் இருக்கு. அந்த மாதிரி குரு என்ன பண்றாரா, யார் எந்த ஸ்திதியில இருக்காளோ அந்த ஸ்திதியில அவளுக்குள்ள பக்திய சுரக்கும்படியா பண்ற. ரோஜா செடியை மாத்தி அது தாமரையா மாத்திரலாம் பண்றது இல்லை. அந்த ரோஜா செடி முள்ளு செடியா இருக்கா, இல்ல ஒரு பூ பூத்துருத்துனா போதும். சேருதான் செந்தாமரையுடைய செடிதான், ஒரு புஷ்பம் மலர்ந்துருத்துனா போதும். அது சேத்துல இருக்கான்றது முக்கியம் இல்லை, அது சேர்லதானே இருக்கு, அப்படி முக்கியம் இல்லையா. அப்ப குரு என்ன பண்றார் அப்படின்னா, நம்மள அழகா பக்குவப்படுத்தி நம்முடைய இதய கமலத்தை அப்படி விகசிக்க வைக்கிறார். அப்படி விகசிச்ச உடனேயே தானாகவே பகவான் நம்மள தேடிண்டு வர, நாம பகவான தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி. எங்க தேடுறது பகவான சொல்லுங்க. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கா. அப்ப பகவான் நம்மள தேடிண்டு வந்துட்டான்னா போதுமே, அதுக்கு இன்னும் மதிப்பு ஜாஸ்தி இல்லையா. குரு நம்மளுடைய மதிப்பை கூட்டாரம், நம்முடைய மதிப்பை கூட்டி 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 பகவான் நம்மள தேடிண்டு வரும்படியா பண்ற. அதனாலதான் குரு பூர்ணிமா வசக்தி. அத்தனை குருமார்கள் எல்லாருக்கும் மேல குரு யாருன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவான் கிருஷ்ணன் ஜகத்துக்கே குரு. அந்த பகவான் தான் ஒவ்வொரு குரு ரூபமா நம்மிடத்துல வரான். ஒவ்வொரு குருவா வந்து ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் ஒவ்வொரு விதமாக அனுகிரகம் பண்றான். அனுகிரகத்துல பாரபட்சமே கிடையாது, கொடுக்கற மெத்தட் வித்தியாசப்படுறது, கொடுக்கற விஷயங்கள் மாறுபடுறது. ஆனா அனுகிரகம் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாருக்கும், பகவான அடையறதுக்கான பக்தி, ஸ்ரத்தை, ஞானம், வைராக்கியம், நாம எல்லாருக்கும் பொதுதானே, இத மாற்றம் கிடையாது இல்லையா. அந்த குரு அத்தனை அழகா பகவத்வரூபமாயிருந்து காட்டார் நமக்கு. பகவானுடைய ஸ்வரூபம் நிறைய உண்டு. பகவானுக்கு ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ்னு ஆறு குணங்கள் உண்டு. சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்னு பகவானுக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான குணம் என்ன தெரியுமா பகவானுக்கு? அன்பு. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அன்பு மயமானவன் பகவான். குருவிடத்துல அந்த குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம். அந்த அன்பு எப்பொழுதும் மாறாத அன்பு. நம்ம குருவை கண்டுக்கவே இல்லைன்னாலும் குருவுடைய அன்பு மாறப்போறது இல்லை. நம்ம குருவுக்கு கனகாபிஷேகம் பண்ணாலும் உடனே விசேஷமா கொண்டாட போறது இல்லை, ஒரே மாதிரி தான் அன்பு. இவா கனகாபிஷேகம் பண்ற அவளுக்கு ஸ்பெஷல் அன்பு, இவாளால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால இவாளை கொஞ்சம் சாதாரணமா கவனிச்சா போதும், கிடையவே கிடையாது. சரியா, யார் எவ்வளவு கொடுத்தாலும் குருவுக்கு அது அவசியமே கிடையாது. ஏன்னா குரு எல்லாத்தையும் பகவானத்தையே கேட்டு வாங்கிட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கையை அவரால் நடத்த முடியும்னா தன் வாழ்க்கை அவருக்கு நடத்திக்க தெரியாதா? அப்ப நம்ம எல்லாம் கொடுத்தோம்னா குரு ஏன் சீகரிக்கிறார் அப்படின்னா நம்முடைய மனசாந்திக்காக. அதனாலே குரு நமக்காகத்தான் எல்லாத்தையும் சீகரிக்கிறார் ஒழிய தனக்கு வேணும்னு சீகரிக்கிறது இல்லை. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் சந்தோஷமா திருப்தியா நிம்மதியா ஆனந்தமா ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட வம்சம் வம்சமா பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும், இவ்வளவுதான் குருவுடைய ஆசை. குருவுக்கு எல்லா இடத்துலயும் எதிர்பார்ப்பு ஒன்னே ஒண்ணுதான், அவாவா ஆரோக்கியமா இருக்கணும், புத்தி நன்னா இருக்கணும், சாத்வீகமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பக்தியோட இருக்கணும், ஞானத்தோட இருக்கணும், வைராக்கியத்தோட வாழணும், ஆனந்தமா இருக்கணும், அனாயசமா மரணம் சம்பவிக்கணும், பகவான அடையும், இவ்வளவுதான் குருவுடைய எதிர்பார்ப்பு. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். புது சிஷ்யா, சீனியர் சிஷ்யா, ஜூனியர் சிஷ்யா, பணக்கார சிஷ்யா, ஏழை சிஷ்யா, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவா, என்ன ஜாதியா இருந்தாலும் ஒரே ஒன்றுதான் லட்சியம், இவர்கள் நல்ல கதி அடையணும். அவ அடைஞ்ச மனுஷ சரீரத்தை அவ உபயோகப்படுத்திக்கிற. அதனாலதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அந்த கிருஷ்ணஸ்வரூபம் தான் வேதவியாசர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு தான் அவருக்கு பெயரு. அந்த கிருஷ்ணத்வைபாயனர் அத்தனை வசதி. அதனாலதான் அந்த ஆஷாட மாசம் அந்த பௌர்ணமி அவ்வளவு விசேஷமா வேதவியாச ஜெயந்தி, வியாச பூர்ணிமா அப்படின்றோம். இந்த வேதவியாசருக்கு அப்படி ஒரு ஆசையா, அப்படி ஒரு தாபமா, எல்லாருக்கும் வேதம் தெரியணுமே ஆசையா. அதனாலதான் ஒரே வேதத்தை நாலா பிரிச்சார், ரிக் யஜுர் சாம அதர்வண அப்படின்னு. நாலா பிரிச்ச பிறகும் அவருக்கு மனசு கேட்கலையா, இல்லையே எல்லாருக்கும் வேதம் படிக்கிற சமயம் இல்லையே, எல்லாருக்கும் வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லையே. அப்ப இந்த வேதத்தினுடைய சாரத்தை கொடுத்துட்டோம்னா எல்லாரும் ஸ்வீகரிப்பா அப்படின்னு சொல்லி அஞ்சாவது வேதமா மகாபாரதம். அஞ்சாவது வேதம் அப்படின்னு தான் மகாபாரதத்துக்கு பேர். கிட்டத்தட்ட 126,000 25,000 ஸ்லோகங்கள் கிட்ட மகாபாரதம், ரொம்ப பெருசாதான். அதை எழுதிட்டாராம், அதை எழுதிட்டார். அதுலயும் சரி, இது ஃபுல்லாவா படிக்கிறனா கூட ரெண்டு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் பகவத்கீதையையும் வச்சுட்டார். அவ்வளவு தூரம் வசதி. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு வாஞ்சம் இருக்கும் பாருங்க, அதுக்கு காப்பி ரைட் எல்லாம் போட்டுக்கவே இல்லை. யாரா மகாபாரதம் வாசாலா புக் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு ராயல்ட்டி பைசா கொடுக்கணும்லாம் சொல்லவே இல்லை. அவ வம்சத்தார் யாரும் கேட்கவும் இல்லை. அப்ப எவ்வளவு தூரம் வாஞ்ச, தனக்கு முன்ன பின்ன தெரியாதவர்கள். குருவுடைய வாஞ்ச எவ்வளவு வசத்தின்னா, தனக்கு முன்ன பின்ன தெரியாத சின்னங்கள். அவா மேல அப்படி ஒரு கிருபையா, அப்படி ஒரு கிருபை. இவா நன்னா இருக்கணும்னு ஒரு கிருபையா. இப்ப வேதவியாசருக்கு நம்மள நேரடியா தெரியுமா, நம்ம ஏதோ ஒரு காலத்துல இருக்கோம் கலியுகத்துல. வேதவியாசர் ஏதோ ஒரு காலம், இன்னைக்கு வேதவியாசர் பிரத்யட்சமா இருக்கார். அப்ப முன்ன பின்ன தெரியாத நமக்காக ஒரு மனசு பறியறதுன்னா அப்ப நிஜமாவே ஆச்சரியம் தானே. அப்ப கொண்டாடத்தானே வேணும். நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நமக்காக பறியறார் அப்படின்னா அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டியது லோகத்தினுடைய தர்மம் தானே. அப்ப அந்த வேதவியாசர் அவ்வளவு தூரம் வசத்தியா, அதனாலதான் வேதத்தை பிரிச்சார். வேதத்தை அஞ்சாவது வேதமா மகாபாரதமா சொன்னார். அதே வேத வியாசரே திரும்பவும் ஸ்ரீமத் பாகவதமும் எழுதினார். எதுக்காக? நமக்காக, தனக்காக இல்ல. அவருக்கு சமாதானம்னா தனக்கு சமாதானம் இல்லைன்றத விட நம்ம இன்னும் கூட ஜனங்களுக்கு ஏதானும் பண்ணணுமே, இன்னும் கூட ஏதானும் பண்ணா தேவலையே. இந்த வேதத்தை நாளா பிரிச்சு கூட பிரிச்சா ஒண்ணும் பெரிய நிறைய பேர் விஷயம் போய் சேரல. மகாபாரதம் எழுதி கூட பல பேருக்கு விஷயம் போய் சேரல. இன்னும் நன்னா, இன்னும் சுலபமா சாரத்தை பிழிஞ்சு கொடுக்கணும்னு ஆசையா. மகாபாரதம் எல்லா சாரமும் கொடுத்தார், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு எல்லாம் கொடுத்தார். ஆனால் இன்னும் ஒருபடி மேல போய் வெறும பகவான்ற ஒரு சாரத்தை, இந்தா இது குடி இது போதும் அப்படின்னு கொடுக்கணும்னு ஒரு ஆசையா. அந்த ஆசையினாலேயே பாகவதம், பாகவத்தை எழுதின பிறகு அவருக்கு திருப்தி. அப்பாடா, இந்த பாகவதம் எல்லாருக்கும் மோக்ஷம் கேரண்டியா கொடுக்கும், யார் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் இது மோட்சம் கொடுக்கும்னு அவர் கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் அவருக்கு ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு எழுதவே இல்லை வேதவியாசர். அப்ப எத்தனை தூரம் வாஞ்ச பாருங்க நம்ம மேல. அது 7 நாள்ல மோட்சம் பரிசுத்துக்கு கொடுத்துடுறது, 7 நாள்ல மோட்சம் துந்துகாரிக்கு கொடுத்துடுறது. இத்தனைக்கும் காரணம் ஒரு வேதவியாசர். வேதவியாசரை விட்டுட்டு எந்த சம்பிரதாயமும் கிடையாது. அது அத்வைத சித்தாந்தமும் பிரதிஷ்டாத்வைத சித்தாந்தமும் துவைத சித்தாந்தமும் புஷ்டி மார்க்கமும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயமும் நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. எல்லா சம்பிரதாயத்துக்கும் ஆதாரம் யார் அப்படின்னா வேதவியாசர் தான். அதனாலதான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. ரொம்ப விசேஷமானவர் வியாசம். வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியுடைய சக்தின்ற ரிஷியுடைய பேரன், பராசரருடைய பிள்ளை, சுகபிரம ரிஷிக்கு அப்பா. அப்பேற்பட்ட வேதவியாசர், சாதாரணப்பட்டவர் இல்லை. வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். சுகதாதம் தபோநிதி, தபோநிதியா. அதனாலதான் எல்லா இடங்கள்லையும் வேதவியாசர கொண்டாடும். இத்தனைக்கும் சுகபிரம மகர்ஷி பாகவதம் சொல்ற, அப்ப கூட உக்காந்து கேட்டு இருக்க, நான் எழுதின பாகவதம்னு யாரடி பெருமை பேசலையா, என்னவா சொல்றான் இவன் அப்படின்னு ரசிச்சு கேட்கிறாராம். சாதமா எங்கயா பிரவச்சனம் எல்லாம் பண்றோம்னா வியாசபீடம் அப்படின்னு தான் பேருக்கு. யார் உக்காந்து சொன்னாலும் பேர் வியாசபீடம். வியாசபூஜை அப்படின்னுதான் பெயர். சத்தனவசத்தி இந்த வியாச பூர்ணிமா வேத வியாசருடைய அவதார தினம், அத குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடும். எல்லா சம்பிரதாயத் ஆச்சாரிய புருஷார்களையும் நாம கொண்டாட வேண்டிய ஒரு நாள். எல்லா ஆச்சாரிய புருஷாலும் வசத்தி தான். உங்க குருவை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, மற்ற ஆச்சாரியாளுக்கு மரியாதை கொடுங்க, அவளை சேவிக்கணும், அதான் தர்மம். அப்படி இருந்துட்டோம்னா நமக்கு ஒரு நாளும் குறவே கிடையாது. எல்லா சம்பிரதாயமும் பகவான் இடத்துலதான் கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லா சம்பிரதாயமும் பகவானாலே நிர்வாகிக்கப்படுற விஷயங்கள் தான். பகவானே சொன்ன, யார் யாருக்கு எதுல ஸ்ரத்தையோ அந்த ஸ்ரத்தைய கொடுக்கறதே நான் தான் அப்படின்றான். அதனால எல்லா ஆச்சாரிய புருஷாலையும் தியானம் பண்ணுவோம், எல்லா ஆச்சாரிய புருஷாளுக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம். எந்தரு மகானுபாவது அந்தரிக்கு வந்தனமும், அழகா சொல்ல தியாகபிரம்மம், எத்தனை விதமான மகாத்மாக்கள் உண்டோ அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் அப்படின்ற. இப்ப இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது எல்லாச்சாரிய புருஷாலையும் நாம் கொண்டாடுவதற்கான ஒரு நாள். எல்லாச்சாரிய புருஷாலையும் நாம மதிக்கிறதுக்கான ஒரு நாள். வேதவியாசர ஸ்மரணம் பண்ணி, வேதவியாசர தியானம் பண்ணி, வேதவியாசர் காட்டி கொடுத்த வழியில வாழறதுக்கான நாம பிரயத்தனப்பட வேண்டிய ஒரு நாள். நல்ல ஆரம்பம் குரு பூர்ணிமா, ரொம்ப நல்ல ஆரம்பம் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாலேந்து நமக்கு புத்தியில பக்தி நன்னா வரட்டும், ஒரு தெளிந்த நல்லறிவு வரட்டும், மனதில் உறுதி உண்டாகட்டும். பாரதியார் சொன்ன மாதிரி மனசுல வைராக்கியம், நிம்மதி, பக்தி, ஞானம், ஸ்ரத்தை, வினயம் இதெல்லாம் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு, அந்த குவாலிட்டி நமக்கு நல்லபடியா வரட்டும். எப்பொழுதும் குரு தியானத்தோட ஆனந்தமா இருப்போம், அதுதான் இந்த குரு பூர்ணிமாலிருந்து நாம பண்ண வேண்டிய ஒரு கர்மா. எல்லா ஆச்சாரிய புருஷாலும் அப்படியே ஒரு அன்புமயமா இருக்கா. வேதவியாசர், நாரத மகரிஷி, சுகபிரம்ம மகரிஷி, ஜடபரத மகரிஷி, கபிலாச்சாரியார், எல்லா பிரிவாளும் பாருங்க அன்புமயமாவே இருக்கா, பிரேமஸ்வரூபனாகத்தான் இருக்கா. அத்தனை வசதி ஆச்சாரிய புருஷர்கள், ஆதிசங்கர பகவத் பாத பெரிய ஆச்சாரியம், சனாதனமான ஹிந்து தர்மத்தை நிலநிறுத்தின ஒரு ஆச்சாரியம், சண்மதங்களை பிராதானியமா கொண்டு வந்து கொடுத்த ஒரு ஆச்சாரியம். சின்ன குழந்தையா இருக்கும்போது பிக்ஷை எடுக்க போறார், பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு. ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம் ஆதிசங்கர பகவத் பாதர். ஒவ்வொரு ராத்திரியா போய் பிக்ஷாந்தேஹி 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 நிக்கிறார். அப்போ ஒரு ராத்திர ஒரு அம்மா பாக்குறாச்சோ காலடியில நடந்த விஷயம், இந்த குழந்தை தேமேன்னு வந்து பிக்ஷை வந்து கேட்கறதே, இந்த பிக்ஷை கேட்கிற குழந்தைக்கு நான் ஏதானும் கொடுக்கணுமே, ஆத்திரையோ தரித்திரம், கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா மனசோ பெருசா இருக்கு. மனசுதான் முக்கியம், மனசு அவ்வளவு பெருசா இருக்கு, என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கிறா. ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்கு, சரி இதையாவது கொடுப்போம். அந்த நெல்லிக்காய் அவ சாப்பிட்டு அன்னைக்கு பசி ஆத்தின் இருக்கலாம், இல்ல இல்ல, அந்த குழந்தை வாசல்ல வந்து நிக்கிறான், அம்மா பிச்சை போடுமா நிக்கிறத குழந்தை, நல்ல பிரம்மச்சாரியா நிக்கிறா. அப்ப இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய தர்மம்னு சொல்லி ஆசையோட வந்து, சங்கரா இப்படிதான் கூட, சங்கரா என்கிட்ட தாண்டா கண்ணா இருக்கு, இதை வாங்கிட்டியா, இந்தா சங்கரான்னு கொடுக்கற. அவ கொடுக்கும் பொழுது அவருடைய வாத்சல்யம் தெரியறதான். இப்ப நீங்க ஹோட்டல் எல்லாம் போனா அந்த வாத்சல்யம் எல்லாம் கிடையாது, நீங்க பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணலாம், ஹாஃப் அன் அவர்ல ஆத்துக்கு வந்துருவான் கேரண்டியா, பெரிய வாத்சல்யத்தோட அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய, ஆஹா உங்களுக்கு பீஸா கொடுக்கற பாக்கியம் எனக்கு, இந்த பீஸா சாப்பிட்டு நீங்க நன்னா இருக்கணும், உங்க குடும்பமே நன்னா இருக்கணும் சொல்ல போன சத்தியமா இல்ல. ஹோட்டல்ல சர்வர் கொண்டு வந்து கொடுப்போம், ஆசையோடையா கொண்டு கொடுப்பான், அவன் கர்மா என்ன சார் வேணும் சொல்லுங்க, கடகடன் எழுதிப்பான், போவான் கொண்டு வந்து கொடுப்பான். அதுல ஒரு பெரிய வாத்சல்யம் பிரீத்தி, நம்ம சரீரத்து மேல அக்கறையெல்லாம் ஒன்னும் கிடையாது. அவ சம்பாதிக்கும், அதுக்காக நன்னா பண்ணுவா, ஆனா அந்த அன்பு வந்து பெருசா அதுல ஒன்னும் கிடைக்காது. அப்ப இவர் கொண்டு வந்து கொடுக்கிறாள், சங்கரா அப்படின்னு கொடுக்கிறார். சங்கரர் வாங்குறார் கண்கள்ல கண்ணீர் வழிகிறது. என்ன ஒரு மனசு! அந்த நெல்லிக்காயில தெரியறது அவளுடைய அன்பு. அவளுடைய அவர்தான் கொடுக்கறான அன்பு தெரியும் இல்லையா நமக்கு? நிச்சயமா நமக்கு அந்த அன்பு தெரியும். ஒரு குழந்தை தான் நம்ம குழந்தை கொடுத்தா கொடுக்கும்பொழுதே அந்த வஸ்து கொடுக்கும்பொழுதே அந்த வஸ்துல அவரோட அன்பு தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆசையோட கொடுக்கிறாளாம் சங்கரன் அழகா வாங்கிக்கிறாரா. வாங்கிட்டு பார்த்தா இவ்வளவு தூரம் கொடுக்கறவளுக்கு அல்லவா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாயார தியானம் பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றார். குரு கிருபா பாருங்க, பிக்ஷை எடுத்துட்டு இருக்காரு இவர். அப்பாவும் இல்லை, அம்மாவும் ஏதோ கஷ்டப்பட்டு தான் இருக்கா. ஆனா அதுக்கு தியானம் பண்ணணும்னு தோணல. இந்த நெல்லிக்காய் கொடுத்த ஒரு அம்மனிக்காக தியானம். அவாது வாசல நின்று கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றார். கனகம் தாரையா வர்ஷிச்சது. லட்சுமி தேவி பார்த்தா இவன் கேட்டுட்டு நான் கொடுக்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அப்படியே வர்ஷிச்சாள. கனகதாரையா, கனகதாரா ஸ்தோத்திரம் தங்க நெல்லிக்காயாகவே வர்ஷிச்சுதான். ரொம்ப அப்படியே அபிஷேகம் மாதிரி கனகாபிஷேகம் சொல்றோம் இல்லையா. நூண்டு பிள்ளை அந்த அம்மா கொடுத்த ஒரு நெல்லிக்காய்க்கு அவளுக்கு கனகாபிஷேகம் பண்ணிடுத்தான். பெத்த பிள்ளைகள் கூட பண்ண மாட்டான், கூட பிறந்தவா கூட பண்ண மாட்டா. கனகாபிஷேகம் பண்ணி காட்டி எடுத்த குழந்தை. இந்த அம்மா குழந்தை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா, குழந்தை நான் கொடுத்தது பெருசு இல்லடா, அதை நீ பெருசா எடுத்துன பார், அதான் பெருசு. அந்த மனசு இன்னொன்று தான் கொடுத்த ஒரு நெல்லிக்காய் ஒன்றும் பெருசா? அவள் துக்கம் மாறணும், தரித்திரம் மாறணும், பிரார்த்தனை பண்ணா பரவாயில்ல. கனகதாரா ஸ்தோத்திரம், இந்த கனகதாரையா வர்ஷிச்சது. குழந்தைய என்னடா சொல்லுவேன், என்ன சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு ரெண்டு நெல்லிக்காய் நடந்தும் போட்டோமா தங்க நெல்லிக்காய், அம்மா கொண்டு கொடுக்குறேன்னு சொல்ல தோணலையா? என்ன ஒரு மனசு வேணும்! இப்ப நம்மளால ஒருத்தருக்கு ஏதான காரியம் ஆயிடுச்சுன்னா அவளால் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள். நிறைய பண்ணுவா, நமக்காக நாமஜபம் பண்ணுவா, தியானம் பண்ணுவா, நமக்காக பகவானத்துல சண்டை போடுவா, நமக்காக பிரார்த்தனை பண்ணுவா. ஆனா தனக்காக அப்படின்னு நம்ம கிட்ட ஒண்ணும் கேட்க மாட்டேன். நீ நன்னாரு, நீ சௌக்கியமாரு, நீ நிம்மதியாரு. இதை தவிர சத்தியமா குரு நம்மிடத்துல எதுவும் எதிர்பார்க்கறது. அப்படி அந்த சங்கர பகவத் பாதருடைய சரண கமலங்களை நமஸ்காரம் பண்ணும். எந்த சங்கரர் நெல்லிக்காய் கொடுத்த அம்மாவுக்காக கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னாரோ அந்த சங்கரரை போல ஒரு ஞானம், ஒரு அற்புதமான வாத்சல்ய மனசு நமக்கெல்லாம் சித்திக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த சங்கரர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ ஆதிசங்கர பகவத் பாதருக்கு ஜெய். சங்கர பகவத் பாதருடைய காருண்யம் எப்படி அப்படின்னா, யதிராஜ சுவாமி ராமானுஜ அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அனந்தன் பிரதம ரூபம், அந்த அனந்தனே ராமாயண காலத்திலே லக்ஷ்மணனா வந்தான். அதே லக்ஷ்மணனே துவாபர யுகத்துல பலராமனா வந்தான். அதே லக்ஷ்மணனே கலியுகத்துல நமக்காகவே சுவாமி ராமானுஜராக வந்தான். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து என்னை நீ உயிர்த்த பின் உன் உயிரே உயிர்க்கு உயிராக, உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. அப்பேற்பட்ட ராமானுஜர். அவ்வளவு தூரம் ஒரு கருணை, எல்லார் மேலையும் கருணை, எல்லாரிடத்திலையும் கருணை. எப்படிப்பட்ட கருணை அப்படின்னா, திருக்கோஷ்டியூர் அம்பியின் இடத்துல 18 தடவை போய் ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திர ரகசியத்தை வாங்கிக்கிறார். 18 தடவை திருப்பி 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 அனுப்புற. 18 தடவை ஆன பிறகு 18வது தடவை அழகா ஜோரா அந்த மந்திர உபதேசத்தை வாங்கினுட்டார். அப்ப திருக்கோஷ்டியூர்ல உற்சவம், சுவாமி நரசிம்மமூர்த்தியுடைய உற்சவம். இப்ப நிறைய ஜனங்கள்லாம் வந்திருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரார்த்திச்சுட்டு இருக்கா பகவானிடத்துல. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், குடும்ப கஷ்டம் தீரணம், பிரச்சனைகள் தீரணம், குழந்தைகள் நன்னா இருக்கணும், அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அப்படி எல்லாரும் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், இவ்வளவு ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இவாளுக்கெல்லாம் எல்லா கஷ்டங்களும் போகணும், இவாளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும், இவர்களுக்கு நல்ல புத்தியில பக்தி ஞான வைராக்கியம் சித்திக்கணும். என்ன பண்ணலாம்னு பார்த்தார். இத்தனை பேருக்கும் இந்த மந்திர ரகசியார்த்தத்தை சொல்லி கொடுத்துருவோம், அப்ப எல்லாரும் நன்னாயிடுவாளே. இப்ப நாம ஒரு பொருள் வாங்குறோம், ரொம்ப சீப்பா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, ரொம்ப நல்லதா இருக்குன்னா நமக்கு வேண்டப்பட்டவாள் சொல்லுவோம் இல்லையா, ஏ இது வாங்கி போட்டிருப்பா, பிஏ வாங்கி வச்சிருப்பா, வீடு வாங்கு, ஒரு கா ஏதோ சொல்றோம் இல்லையா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா மேல அக்கறை கொண்டு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜருக்கு ஒரு அக்கறையா, ஏன்னா நம்மளாம் ரொம்ப வேண்டப்பட்டவாளாம், அவருக்கு அத்தனை பேரும் வேண்டப்பட்டவா. முதல் தடவை சாதாரணமா ஒரு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் பரீட்சை பண்ணிப்பாரு, 6 மாசம் கைங்கரியம் பண்ணி வச்சுப்பாரு, 1 மாசமாவது கைங்கரியம் பண்ணணும், இல்லாட்டி 1 நாளாவது கைங்கரியம் பண்ணணும், பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தான் உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. திருக்கோஷி எம்பியில அதனாலதான் பரீட்சை பண்றதுக்காக தான் 17 தடவை திருப்பி அனுப்பினார். ஆனா ராமானுஜருக்கு ஐயோ பரீட்சை பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, எல்லாரும் பாவம், ஜென்மால ஏதோ ஓடின்னு இருக்கா, ஒவ்வொரு நாளா குடும்ப கஷ்டங்கள், சரீர பிரச்சனைகள், தாபத்திரயங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இதுல ஓடின்னு இருக்கா. இப்ப உசுரோட இருக்கா, நாளைக்கு இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு தெரியாது. அதனால இப்பயே அவளுக்கு இதை சொல்லிடணும்னு சொல்லி நேர கோவில் கோபுரத்துல ஏறிட்டார். திருக்கோஷ்டி ஒரு கோவில் கோபுரத்துல, இன்னைக்கு அந்த கோபுரத்துக்கு போற வழியே என்னமோ பண்ணும், ராமானுஜர் அந்த கோபுரத்து மேல ஏறி போய் நின்றுட்டார். ரொம்ப அழகான ஒரு இடம் திருக்கோஷ்டியர் கோவில். எந்த கோபுரத்து மேல ராமானுஜர் நின்னாரோ அந்த ராமானுஜர் யதிராஜர் நின்ன இடத்துல நம்மளும் போய் நிக்க முடியும். அந்த கோபுரத்து மேல போய் எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா, கோபுரத்து மேல போய் ஏறினார், ஹே ஜனங்களே, சகலவிதமான துக்கத்தையும் நாசம் பண்ணும்படியான பரம ரகசியார்த்தம் சொல்றேன், எல்லாரும் வாங்கிக்கோங்கோ அப்படின்னா எல்லாரும் குடுகுடுகுடுன்னு ஓடி வந்து சூழ்ந்து நிக்கலாம். பிராமணர்கள், அப்ராமணர்கள், வயசானவர்கள், குழந்தைகள், ஏழைகள், பணக்காரர்கள், ஆண்கள், பெண்கள், படிச்சவா படிக்காதவா, எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாம அத்தனை பேரும் என்னமோ சொல்றாரு ஓடி வந்துட்டா. யார்கிட்டேந்தும் ஒன்னும் எதிர்பார்க்காம, எல்லாரும் தன் காலில் வேணும்னு கூட சொல்லாம கோபுரத்து மேல ஏறி நின்று அழகா சொன்ன, ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி நீங்க நம்மளையும் ஜெபிக்க வச்சிட்டார் பார்த்தாளா. அதான் அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கத்தினார் அப்படின்றோம், இன்னைக்கும் அந்த கிருப இருக்கிறதுனாலதான் அவ்வளவு அழகா நம்மளையும் திருக்கோஷி கோபுரத்துக்கு நிக்க வச்சு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டார். அதனால்தான் காரே கருணை ராமானுசா, தபசு பண்ணோமா கேட்டோமா பண்ண வச்சுட்டாரு இல்லையா, எல்லாரையும் ஜபிக்க வச்சுட்டா. உடனே எல்லாரும் ஓடி போய் திருக்கோஷ்டி ஒரு நம்பியின் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றா, சம்பிரதாயத்தை கெடுத்தார், ரகசியத்தை போட்டு உடச்சுட்டா, இதோட வைஷ்ணவ சித்தாந்தம் முடிஞ்சதுன்னுட்டா. உடனே திருக்கோஷ்டி நம்பி உடனே வர சொல்லுங்கோ ராமானுஜரை அப்படின்னுட்டா. உடனே சுவாமி ராமானுஜர் அழகா வந்தார், கைகட்டி வாய் பொத்தி ஜம்முன்னு நிக்கிறார். நான் பெரிய காரியம் பண்ணிட்டோம்னு அகம்பாவம் இல்லாமல் அதான வேணும். அப்ப திருக்கோஷ்டியை நம்பி கேட்கிறார், ஏனப்பா நான் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், என் வார்த்தையை மீறி எல்லாருக்கும் பறக்க சொன்னியோ, ரகசியத்தை போட்டு உடச்சியோ, இதனாலே உனக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைக்கும் அப்படின்னார். அப்ப அழகா சுவாமி ராமானுஜர் சொன்னார், அடியேனுக்கு நரகம்தான் சுவாமின்னார். தெரியறதோன்னோ தெரியறதோன்னோ நரகம்னு தெரிஞ்சு ஏன்பா சொன்னாய்? சுவாமி ராமானுஜர் கைய கூப்பிட்டு சொன்னார், இத்தனை ஜனங்கள் மோட்சம் போவா அப்படின்னா நான் நரகம் போனா தப்பில்லையே சுவாமி, அதனாலேயே தான் சொன்னேன். தூக்கி வாரி போட்டதா திருக்கோஷ்டி ஒரு நம்பிக்கை. மனுஷனுக்கு இப்படி ஒரு புத்தி வராதே. ஒரு ஓரத்துலயாவது ஒரு சுயநலம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, கோவிலுக்கு போகிறதுல இருந்து எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் ஒட்டின் இருக்கும் இல்லையா. ஆனா துளி கூட சுயநலமே இல்லையாம் சுவாமி ராமானுஜருக்கு. நான் நரகம் போனால் பரவாயில்ல, இத்தனை ஜனங்கள் மோட்சம் அடைவாளேன்னுட்டார். அப்ப நமக்காக பறிஞ்சார் பாருங்க, அப்ப இருக்கிறவாளுக்காகவும் பறிஞ்சார், நமக்காகவும் பறியல். இதுதானே மனசு. அதுதான் காரே கருணை ராமானுசா. அப்படி ஒரு மனசு, எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கணும், எல்லா ஜனங்களும் சுகப்படணும், எல்லா ஜனங்களும் சத்கதி அடையணும்னு ஒரு கதறலாம். அந்த கதறல்ல சுவாமி ராமானுஜர் இவ்வளவு அழகா பண்ணிட்டார். அப்ப உடனே திருக்கோஷ்டியோர் நம்பி ஆச்சரியமா ராமானுஜரை பார்த்து கண்கள்ல கண்ணீர் வெளியே சொல்றார், இதுவரைக்கும் தெய்வம் மனுஷ ரூபேனன்ற வாக்கியம் பெருசா தெரியல, அதனால கோவிலுக்கு டெய்லி போயிட்டு இருந்தேன்பா, இந்த குணங்கள்லாம் பார்க்க முடியல. மகாபாரதம் ராமாயணம் புராணங்கள்ல கேட்டிருக்கோம், பிரத்யக்ஷத்துல பார்த்ததில்லை. அந்த குணத்தை இன்னைக்குதான் ஒரு மனுஷன் கிட்ட பாக்குறேன். தன்னை பத்தி கவலைப்படாம அடுத்தவாளை பத்தி யோசிக்கிற ஒரு மனசு இது வரைக்கும் கண்டதில்லை. இன்னைக்கு பார்த்துட்டு அந்த எம்பெருமான் நீதானோ, வாரீர் எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அந்த தெய்வ குணம் ஒரு மனுஷன் கிட்ட நான் பார்த்ததில்லப்பா. தன்னை கஷ்டப்படுத்திண்டு உத்தமன், ஓங் இவ்வளகளந்த உத்தமன், ஆண்டாள் சொன்ன உத்தமன் நீதானோ, தன்னை கெடுத்துண்டு அடுத்தவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய உத்தமன் நீதானோ அப்படின்னாராம். அத்தனை பேரும் கதறினா சத்தியமா அந்த கிருபை. அப்ப நமக்காக இன்னைக்கு பறிஞ்சார் அப்படின்னா அந்த ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே, அந்த ராமானுஜருடைய சரண கமலம் நமக்கு போதும். ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. அந்த ராமானுஜர் அகில குரு நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா நல்லதுதான் பண்ணுவார். அந்த ராமானுஜருடையதான சரணாகதி நிச்சயமா நம்மளை காப்பாற்றும். ராமானுஜான்ற நாமமே நமக்கு நல்ல கதி கொடுக்கும். அதனால இந்த குரு பூர்ணிமாவுக்கு ராமானுஜருடைய சரணகமலங்கள்ல நாம சரணாகதி பண்ணுவோம். அவர் இட்ட வழக்கா இருந்து வாழ்க்கைய வாழ்ந்துண்டு வருவோம். ஜெய் போலோ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சங்கர பகவத் பாதருடைய கிருபை ஒரு விதம் அப்படின்னா, சுவாமி ராமானுஜருடைய கிருபை இன்னொரு விதம். இன்னொருத்தவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஆச்சரியமானவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம, அந்த வாயு தேவனுடைய முதல் அவதாரம் ஆஞ்சநேய சுவாமி, வாயு தேவனுடைய இரண்டாவது அவதாரம் பீமன், மூணாவது அவதாரம் கலியுகத்திலே ஸ்வயம் ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு பெயர். ரொம்ப விசேஷமான ஒருத்தர், அத்தனை வசத்தியான ஒரு ஆச்சாரியன், அத்தனை ஜனங்களுக்காகவும் அவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்ட ஒரு சத்குருநாதன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே கிருப பண்ணின ஒரு பெரிய மகாத்மா. அத்தனை பேருக்கும் கிருப, ஒருத்தரை கூட தள்ளிவிடாதபடி ஒரு கிருப. ஸ்ரீ ஆனந்த தீர்த்தர்னு சொல்லும்படியான மத்வாச்சாரியாருக்கு, மத்வ சம்பிரதாய, இன்னைக்கு உடுப்பி கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து மத்வ சம்பிரதாயத்தினாலே நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். சுவாமி ராகவேந்திரர் இவாள்லாம் மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சரியமான ஆச்சாரிய புருஷர்கள். புரந்தரதாசர், கனகதாசர், வியாசராஜர், வாதிராஜர், இவா எல்லாருமே ஸ்ரீ மத்வ சம்பிரதாயத்தினுடைய அதி அற்புதமான ஆச்சாரிய புருஷர்கள். அந்த மத்வர் ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப அழகானவர். அழகா அந்த குழந்தைக்கு யஜ்யோபவீத தாரணம் எல்லாம் ஆயிடுத்து, டெய்லி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிண்டு இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளே, இவாளுக்கெல்லாம் நல்ல கதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப ஒரு நாள் அவ அப்பா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் ஒரு புதுசா சம்பிரதாயத்தை ஸ்தாபிதம் பண்ண போறேன் அப்படின்ற. அப்ப அவ அப்பா சிரிச்சுட்டே சொல்ற, அவ கையில ஒரு சும்மா ஒரு காஞ்சி போன ஒரு குச்சியை வச்சுட்டு வர்ற. அவர் சொன்னார், இந்த காஞ்சி போன இந்த குச்சி இருக்க மரக்கம்பு இருக்க, இத நீ நட்டு, இது துளிர்த்து, இது மரமாச்சுன்னா நீ சொல்ற மாதிரி ஒன்னாலே ஒரு புதிய சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் பண்ண முடியும்டா குழந்தைன்னுட்டார். அவ்வளவுதானே அப்படின்னார். அந்த காஞ்ச குச்சி அப்படி நட்டார். வேதமந்திரத்தை சொன்னார், ஏ கம்பே நன்னா துளுத்து வளர்ந்துட்டு வாங்கிட்டா, கட கட கடகடன் துளுத்துடுத்து. இன்னைக்கும் அந்த மரம் மத்வாச்சாரியருடைய அவதார ஸ்தலமான பாஜக கஷேத்திரம், உடுப்பிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த பாஜக கஷேத்திரத்துல இன்னைக்கும் அந்த மரம் பச்சை பச்சேல்னு நின்று இருக்கு. இன்னைக்கு அந்த மரம் நிக்கிறது, அதான் அதிசயமே, அத்தனை ஆச்சரியம். அந்த பாஜக கஷேத்திரத்துல ஒரு 4 தீர்த்தம் உண்டு. பரசுராமர் தபஸ் பண்ண ஒரு ஸ்தலம், ரிக்ளைம்டு லேண்ட் அது. இந்த காலத்துல அந்த ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கடல்ல மண்ணை போட்டு அந்த இடத்த பூமியா பண்ணி அது மேல இப்ப வீடு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சார். ரீக்ளைம்டு லேண்ட் பேர். இந்த ரீக்ளைம்டு லேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்ததே துவாரகா தான். முதல்ல ரீக்ளைம்டு லேண்டு துவாரகா தான். கல்ஃப்ல எல்லாம் போனோம்னா துபாயில எல்லாம் பாம் ஐலாண்ட் ஒன்று உண்டு. இந்த பாம் ட்ரீ, அந்த பாம் ட்ரீ மாதிரி அந்த பேரிச்ச மரம் ட்ரீ மாதிரியே டிசைன்ல அழகா அவர் ரீக்ளைம்டு லேண்ட் பண்ணி அதுல பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி விட்டுருக்கா. அந்த மாதிரி இந்த கொங்கணி தேசம் இருக்கு பாருங்க, இந்த கொங்கன் ரயில்வேஸ் இந்த ஏரியா இருக்கு பாருங்க, அந்த மேங்களூர், கொங்கணி, உடுப்பி, அந்த மேங்களூர் பெல்ட் எல்லாமே ரீக்ளைம்டு லேண்ட். அதனால அங்க இருக்க வாழ்க்கலாம் அவ்வளவு தூரம் நம்பிக்கை அந்த இடத்துல சுனாமியே வர்றதுக்கு. சுனாமியே அங்க வரல, ஏன்னா அது சமுத்திரராஜன் கொடுத்த ஒரு ஸ்தலம் பரசுராமருக்காக. இன்னைக்கும் அங்க ஒரு பரசுராமருடைய கோவில் உண்டு. அந்த பரசுராமர் கோவில்ல இன்னைக்கும் குகைக்குள்ள உட்கார்ந்து பரசுராமர் தபஸ் பண்றார் அப்படின்னு அங்க இருக்கு. நல்ல சாநித்தியம் இருக்கு அந்த பரசுராமருடைய கோவில்ல. அங்க பரசுராமர் ஒரு 4 தீர்த்தங்களை பண்ணிருக்க. அங்க எதிர்க்கே ஒரு அம்பாளுடைய கோவிலும் உண்டு. ஒரு மலையில அம்பாள், இன்னொரு எதிர்த்த மலையில பரசுராமர். ரொம்ப அழகா இருக்கும் பாஜக கஷேத்திரம். பச்சை பச்சையனு ஒரு குக்கிராமம், பெருசா ஒண்ணு முன்னேற்றமே இல்ல. பன்றிபுரம் அதை பார்த்தா டவுன் சொல்லணும், பன்றிபுரம் அது சிட்டி. அப்ப இப்படி இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க, பன்றிபுரமே குக்கிராமம் ரைட்டா. பன்றிபுரம் சிட்டி மாதிரி பாஜக கஷேத்திரத்துக்குன்னா நீங்க பாஜக கஷேத்திரம் எப்படி இருக்கும் நீங்க ஜட்ஜ் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த பாஜக கஷேத்திரம் அதுல ஜோரா பரசுராமர் 4 தீர்த்தங்கள், கதா தீர்த்தம், தனுஷ் தீர்த்தம்னு அவரோட கத பரசு, இந்த மாதிரி 4 தீர்த்தங்கள் ஆச்சரியமா பண்ணிருக்க. ஒரு டெய்லி 4 தீர்த்தங்கள்லயும் போய் குளிச்சுட்டு அர்க்கியம் விட்டுட்டு வருவார். ஒரு நாள் அம்மா கேட்டா, குழந்த நீ பாட்டு ஜாலியா போயிட்டு வர, அம்மாவில் அப்படிலாம் போக முடியலடா குழந்த, ஆத்து வேலையெல்லாம் இருக்கு, அவ்வளவுதானம்மா கவலைப்படாதேன்னு சொல்லி அம்மாவுக்காக ஒரு குளத்தை ரெடி பண்ணிட்டேன். ஆனந்த தீர்த்தருக்கு பூர்வாசம பெயர், வாசுதேவன்னு பெயர். இனிமேல் வாசுதேவா அப்படின்னா மத்வாச்சாரியர் நினைச்சுக்கோங்க. அம்மாவுக்காக ஒரு குளத்தை வெட்டினார். இன்னைக்கும் அந்த குளம் இருக்கு. அந்த 4 தீர்த்தங்களுடைய சாரத்தை அதை கொண்டு வந்து வச்சுட்டா வாசுதேவ தீர்த்தம்னே பெயர். அவராது பக்கத்துல கொள்ளையில, கொள்ளையில எல்லாம் நம்ம கிணறு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அவாத்துல கொள்ளையில அந்த வாசுதேவ தீர்த்தம் அத்தனை ருச்சியான ஒரு தீர்த்தம் போவோம் கட்டாயம். நம்ம எல்லாம் மத்வாச்சாரம் நம்ம கனுகிரகம் பண்ணிடும். அந்த வாசுதேவ தீர்த்தம் அம்மாவுக்காக அத்தனையும் பண்ணி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே முடியாத வாழ்லாம் வந்து அந்த வாசுதேவ தீர்த்தத்துல குளிச்சுட்டு குளிச்சுட்டு போயிடுவா. 4 தீர்த்தங்கள் போய் குளிக்க முடியாத வாழ்லாம். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் அனந்த தீர்த்தர், அந்த மத்வாச்சார் வாசுதேவனோட அப்பா, அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார். பணம் கொடுக்க முடியல அவரால். அவர் அந்த பக்கம் கிளம்புறார், அதுக்குள்ள நேரம் ஆயிடுத்து, டைம் ஆயிடுத்து, இன்னும் பணம் வரலையேன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவர் நேர வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறார். அப்ப ஆனந்த தீர்த்தர் அப்பதான் உள்ள வரார். இந்த வாசுதேவன் உள்ள வரான். சின்ன பையன் தான். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்க அப்பா கடன் பெற்றிருக்காரா, பணம் வேணுண்டா, அவ்வளவுதானே வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி அவாத்து கொள்ளையில ஒரு புளிய மரம் உண்டு. அந்த புளிய மரத்துல நிறைய புளியங்கெல்லாம் விழுந்திருக்கு, அதுல கொட்டையெல்லாம் இருக்கு. அந்த கொட்டையெல்லாம் எடுத்து எவ்வளவு சொல்லுங்க, இத்தனை தங்கம் அப்படின்னா, வராகன் அப்படின்னா. உடனே உட்காந்து ஒரு புளியங்கொட்டையா எடுத்து எடுத்து எண்ணி கொடுத்தா இருந்தாங்க ஒண்ணு. அவர் கோபம் வந்து எடுத்து, என்னடா பயல, உங்க அப்பா தங்கம் வாங்கினா நீ என்ன புளியங்கொட்டை கொடுத்து ஏமாத்திரியோன்னு. அவர் சொன்னார், பாருங்க இவர் கையில கொடுக்கும்போது புளியங்கொட்டை, அவர் கையில போனோம்னா தங்கமா மாறிடுச்சு. அப்பாவுடைய கடனை அடைச்சுட்டார். என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கும் அங்க பாதக கஷேத்திரம் போனோம்னா அக்ஷத பிரசாதம் கூட அந்த மரத்தோட ஒரு புளியங்கொட்டையும் பிரசாதமா கொடுப்பா. லோகத்துல இங்க புளியங்கொட்டைக்கெல்லாம் விலை உண்டான்னு உண்டு. மகாத்மாக்கள் கைப்பட்டா புளியங்கொட்டைக்கு கூட மகத்துவம் உண்டு. நான் போகும்போது எங்களுக்கு ஒரு புளியங்கொட்டையை கொடுத்தா அசந்து போனேன். புளியங்கொட்டைக்கெல்லாம் ஒரு விலை உண்டா? சாதாரணமா நம்ம புளியங்கொட்டையெல்லாம் அந்த பல்லாங்குழல போட்டு விளையாடுறதுக்கு எடுத்து வைப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவுதான், புளியங்கொட்டை பல்லாங்குழல போடுறது சுகமா இருக்கும், எடுத்து விளையாட வேறங்கி புளியங்கொட்டை இல்லாட்டி தாயக்கிட்ட விளையாடும்போது புளியங்கொட்டை காயா வைப்போம். புளியங்கொட்டையை பிரசாதமா கொடுத்த அதுக்கப்புறம் அந்த ஊருக்கார எல்லாரும் அப்பப்ப அந்த புளியங்கொட்டை ஆத்துல தான் கஷ்டம்னா அந்த புளியங்கொட்டை கொண்டு எடுத்து ஆத்துல அந்த புளியங்கொட்டை எடுத்து அவ தரித்திரம் மாறிடும். இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவர் புளியங்கொட்டையை கொடுத்து இன்னைக்கு அந்த மரம் நிக்கிறது, இன்னைக்கு அந்த மரத்தோட புளியங்கொட்டை இருக்கு, இன்னைக்கு அந்த புளியங்கொட்டை தான் பிரசாதம். அத்தனை வசதி ஸ்ரீ மத்வாச்சாரியா, அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ற ஒரு ஆச்சாரியன். அதனாலதான் அவர் அப்படியே அந்த பீச், மால்பே பீச்னு பேரு, அந்த பீச்ல அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கார் கொற்ற மழையில. ஆக்சுவலா இன்னொரு விதமா சொல்றா, உடுப்பி இருக்கு பார்த்தாளா, உடுப்பியில வந்து அனந்தேஸ்வரர் கோவில்னு ஒண்ணு உண்டு. முதல்ல அந்த கோவில் தான் இருக்கு, அதுக்கப்புறமா ரொம்ப லாஸ்டா வந்ததுதான் உடுப்பி கிருஷ்ணர் கோவில். இந்த அனந்தேஸ்வரர் கோவில் தான் ரொம்ப பழைய கோவில், சிவபெருமானுடைய கோவில், ரொம்ப பழைய கோவில். அந்த கோவில் பக்கத்துல உட்காந்து இப்படி தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு கிடுகிடு ஓட ஆரம்பிச்சுட்டார் மத்வாச்சாரியார் ஆனந்த தீர்த்தர். எங்கடா எங்கேயோ ஓடுறாரு அப்படின்னு பின்னாடி எல்லாரும் ஓடினா அந்த மால்பே பீச், இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த மால்பே பீச். அந்த மால்பே பீச் உடுப்பிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த மால்பே பீச்சுக்கு போறது அப்படியே பெரிய புயல், இந்த புயல்ல ஒரு கப்பல் சத்தளிக்கிறது. அப்ப அங்கேருந்து கத்துறா இந்த கப்பல் மாட்டின்றவா கத்துறா, அனந்தேஸ்வரா ரட்சிக்கணும்னு கத்துறா. அதை யாருக்கும் காதல வேலை, இவர் காதல விழுந்தெடுத்து தியானம் பண்ண எழுந்து கிடுகிடுன்னு ஓடுறார். கொற்ற மழையில ஒரு பாட்டுக்கு ஓடி அங்க போய் தன்னுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து அப்படி வீசினவுன்னதான் புயல் அடங்கிட்டு. இந்த புயல் அடங்கினவுன்னா அந்த கப்பல் கரை சேர்ந்தது. சில இடங்கள்ல அவர் இப்படி காட்டினவுன்னா புயல் அடங்கி கப்பல் கரைக்கு தானா வந்தது அப்படின்னும் காண கிடைக்கிறது. அத்தனை பேர் இறங்கி வந்து இவர் நமஸ்காரம் பண்ண, எங்க உயிரை காப்பாத்திட்டே உங்களுக்கு என்ன வேணும் அவர் சொன்னா, ஒன்னும் வேண்டாம், நீங்க நன்னா பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா இருந்தா போதும்ன்றா. நம்ம யாருக்காவது ஒத்தாசை பண்ணிட்டோம்னா அவ கடைசி வரைக்கும் நம்ம கடுமையா இருக்கணும் தான் ஆசைப்படுது. நம்ம எப்ப கேட்டாலும் அவன் நமக்கு ஏதாவது ஒத்தாசம் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, நம்ம சுவாவம். ஒண்ணுமே வேண்டாம், நான் கடைசியில ஏதானும் கழுங்கணும்னு சரி இந்த கோபி சந்தனை கட்டி ஒண்ணு குடுங்கோன்னுட்டா. அதை வச்சு என்ன பண்ண போறேன்னா, இல்ல குடுங்கோலேன்னு அவன் துவாரகையிலே போட்டு வரா அந்த கோபி சந்தனை கட்டிய. அதை கொடுத்தா இவர் வாங்கிண்டார் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழிய சிஷியால தூக்கிட்டு வர சொன்னான். ஒரு சிதிக்கு மேல சிஷியாலால தூக்க முடியல, உடனே தான் ஒருத்தனா தூக்கிட்டு வரார். ஜம்முன்னு தூக்கிட்டு வரார். அழகா அங்க மத்வ சரோவரன் ஒண்ணு உடுப்பியில ஒரு குளம் உண்டு, அந்த குளத்துல வச்சுட்ட அந்த அழகா ஆச்சரியமா அந்த குளத்தங்கள வச்சுட்டு பஜனை பண்ணார். அந்த கோபி சந்தன கட்டி ரெண்டா பிளந்தது, உள்ளுக்குள்ளே இருந்து கிச்சா வெள்ளம் வந்தா ஜம்முன்னு வந்தா. கையில மத்தையும் தாம்பு கயிறையும் வச்சுட்டு ஒரு குட்டி கிச்சா கொழுக்கு முழுக்கு அழகண்ணா வந்தா. அழகன் நிஜமாவே சுப்பு அந்த வாய் இப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வாய் யாருக்குன்னா உடுத்தி கிச்சாக்குதான். இப்படி ரொம்ப தேமேன்னு குஞ்சலமா நிற்கும் பய, கையில ஒரு மத்த வச்சுண்டு ஆச்சரியமா ஒரு தாம்பு கையில வச்சுண்டு ஜோரா நிற்பான் அந்த பய. அழகாக அந்த பயல ஸ்தாபிதம் பண்ணார் உடுப்பி கிருஷ்ணன். அன்னைக்கு அவர் அந்த உடுப்பி கிருஷ்ணன் ஸ்தாபிதம் பண்ணாரோ இன்னி வரைக்கும் நாம அவன் அனுபவிச்சுருக்கோம், அவ்வளவு வசதி. அதே மாதிரி அந்த சிங்கேரி போற வழி, சிங்கேரி போற வழியில ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அணையிலேருந்து ஜலம் வரல, ரெண்டு விதமா சொல்ற அணையில ரொம்ப ஜலம் வந்துட்டே இருந்து ஊர் மூழ்கி போயிட மாதிரி. இன்னொரு இடத்த வந்து ஜலம் வரல, என்ன பண்ணாலும் அந்த ஊரெல்லாம் வறட்சியா இருந்தது. மத்வாச்சாரியர் போய் அந்த பாறையை அப்படி தூக்கு தூக்கினார், ஏன்னா ஹனுமத் ஸ்வரூபம் பெரிய பாறை. அந்த பாறையை தூக்கி அவர் ஓரத்துல வச்சா இன்னைக்கு அந்த பாறை பத்திரமா இருக்கு. அந்த பாறையை தூக்கி வச்சாரோ இன்னைக்கு அந்த ஊரெல்லாம் நன்னா இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் மத்வாச்சாரியா. அன்னைக்கு அவர் அந்த பாறையை தூக்கி வைக்கல அப்படின்னா அந்த ஊர்லாம் படாத பாடு பட்டிருக்கும். அத்தனை வசதி. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும் ஒரு மரத்துக்கு கூட அனுகிரகம் பாருங்க, மரத்தோட புளியங்கொட்டைக்கெல்லாம் அனுகிரகம், அந்த அரச மரம் ஆழ மரத்துக்கெல்லாம் அனுகிரகம், பாறாங்கல்லுக்கு கூட அனுகிரகம், கோபி சந்தன கட்டி கூட அனுகிரகம். இப்ப அப்படிப்பட்ட மத்வாச்சாரியார், அந்த மத்வாச்சாரியாருடைய திருவடிகள்ல இன்னைக்கு சரணாகதி பண்ணுவோம். நமக்கு சீக்கிரத்துல உடுப்பி கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கட்டும். உடுப்பியில ஒரு பாகவதம் பண்ணணும், ஒவ்வொன்னா கிளம்பணும், இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உடுப்பியில ஒரு ஒரு வாரம் இருக்கணும், அழகா பாகவத சப்தாகம் பண்ணணும், ஆனந்தமா ஜோரா ஒவ்வொரு நாளும் உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும். பக்கத்துலயே அந்த மரவந்தே பீச், விஷ்ணு சகசநாம பீச் ஒண்ணு இருக்கு, அதை போய் பார்க்கணும். பாதக கஷேத்திரம் உடுப்பிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் போனோம்னா கொல்லூர் மூகாம்பிகா, அழகின்னா அழகி, அச்சோ பார்த்துட்டே இருக்கலாம் அம்பாள், அத்தனை அழகி. உடுப்பி போயிடோம்னா நிறைய கோவில்கள் சுத்தி வர பார்த்துட்டே இருக்கலாம், அத்தனை அழகா ஜோரா அந்த உடுப்பி கிருஷ்ணன் நமக்கு கொடுத்த மத்வாச்சாரியார் நிச்சயமா நமக்கும் கிருஷ்ணனை கொடுப்பார். அந்த மத்வாச்சாரியார் நமக்கு நம்முடைய கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கான பக்குவத்தையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் இந்த குரு பூர்ணிமால நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டு. சங்கரர் எப்பேற்பட்ட கிருபை பாருங்கோ, மத்வாச்சாரியர் என்ன கிருபை பாருங்கோ, சுவாமி ராமானுஜர் தன்னை கெடுத்துண்டு என்ன கிருபை பாருங்கோ, ஒவ்வொரு பெரியவாளுடைய கிருபையும் வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாதது, அத்தனை வசதி மகாத்மாக்களுடைய கிருபை. அதுல ஆச்சரியமான கிருபை ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாத்மா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நிஜமாவே நாம ஜபம் எல்லாரும் ஜபிக்கலாம் அப்படின்னு நிரூபணம் பண்ண ஒருத்தர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாப்பிரபு. பாரபட்சம் இல்லாதபடி அத்தனை பேருக்கும் ஒரு கிருபை, அத்தனை பேருக்கும் ஒரு கிருபை. ஜனங்கள் எல்லாரையும் நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோன்னு கெஞ்சி கதறின ஒரு ஆச்சாரியம் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பார்த்தா, எல்லா ஜனங்களையும் நாமஜபம் ஜபிக்க வைக்கணும், டெய்லி நாம சங்கீர்த்தனம் நகர சங்கீர்த்தனம் எல்லாம் நடக்கிறது. நிறைய பேர் வரமாட்டேங்கிறா, சில பேர்லாம் வரா, சில பேர்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கா வந்து ஜபிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப வருத்தப்படுறார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இவெல்லாம் ஜபிக்க மாட்டேங்கிறாளு, இவாள எப்படி ஜபிக்க வைக்கலாம்னு பார்த்தா. ஒரு நாள் தன் பக்தாள் எல்லாம் கூப்பிட்டார், சிஷாள் எல்லாம், இன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறேன், நீங்க தான் பண்ணணும், சொல்லுங்க என்ன பண்ணணும். இனிமேல் வீடு வீடா போகணும், அவா வீட்டு வாசல்ல நிக்கணும், பிக்ஷ வாங்கணும் அப்படிங்கிறார். உடனே நித்யானந்தர் ஹரிதாசர் இவாள்லாம் பார்க்கிறார், சுவாமி என்ன பிக்ஷ வாங்கணும், டெய்லி தான் சாப்பாடு பிக்ஷ வாங்கிட்டு இருக்கோமே. உடனே சைதன்யா சிரிச்சார், அந்த பிக்ஷ வாங்கறது நமக்காக, அவளுக்காக பிக்ஷ வாங்கணும்னா என்ன பிக்ஷ என்ன, இனிமே ஒவ்வொரு வாசல்லையா நிக்கணும், நாம பிக்ஷ வாங்குங்கோ அப்படின்ற. அவாவால போய் நீங்க ஒரு அஞ்சு தடவை ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கோ, அத பிக்ஷையா எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே கிளம்புற நித்யானந்தர் ஹரிதாஸ் யவன் சில வீடுகள்ல சைத்தன்ய மகாபிரபுவே வாசல்ல போய் கதவை தட்டார், பிக்ஷ போடுங்கோன்றார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப நன்னா இருந்தவர், என்ன பிக்ஷ வேணும்ன்றார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதை சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே எல்லாரும் சொன்னா, இந்த பிக்ஷ போதும், டெய்லி வர இந்த பிக்ஷை எனக்கு போடுங்கோன்னுட்டார். அவ கண்கள்லாம் கண்ணீர், சோ நாங்கெல்லாம் சொல்லவே மாட்டோம், நாங்கெல்லாம் ரொம்ப அகம்பாவம், ஆனா வாசல்ல வந்து பிக்ஷன்னு கேட்டு எங்களை நாம ஜபம் ஜபிக்கிறப்ப நம்ம நாம ஜபிக்கிறதுனால அவளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு டெய்லி போய் நாம பிக்ஷன் நிக்கிறார். நித்யானந்தர் ஹரிதாஸ் யவன் அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதர் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நாம பிக்ஷை கொடுங்க, நாம பிக்ஷை கொடுங்க, நாம பிக்ஷை கொடுங்க, நாம பிக்ஷை கொடுங்க. அப்படி நாம பிக்ஷை எடுத்து 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 நவத்வீபம் முழுக்க இருக்க அத்தனை பேரையும் நாம ஜபம் ஜபிக்க வச்சார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. இன்னைக்கு நம்மளையும் ஜபிக்க வச்சுட்டார் பார்த்தேளா, பிச்சை கேட்கற என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்கோ, நாம ஜபம் பண்ணுங்க, மிரட்ட வேண்டாமா, திட்ட வேண்டாமா, பிச்சை போடுங்கோ அப்படிங்க. அப்ப எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்திண்டு நமக்கு அனுகிரகம் பாருங்க. இன்னும் மனசு வேணும், எல்லாருக்கும் இந்த மனசு வந்துருமா வராது இல்லையா? அப்பேற்பட்ட மனசா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு. அப்ப அந்த சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பட்ட மாதிரி விடாம நாம ஜபம் நாம பண்றதுக்கு அந்த சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, நமக்கு அந்த அனுகிரகம் தான் வேணும். விடாத நாம ஜபம், விடாத நாம ஜபம், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் அப்படி ஒரு நாம ஜபம் நமக்கு உண்டாகட்டும். அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஜெய் போலோ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும் எவ்வளவு பிரயத்தனப்படுறா பாருங்க, ஒருத்தரோட ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எந்த விதத்துல நம்மள நல்வழிப்படுத்தலாம், எந்த விதத்துல நம்மள உத்தாரணம் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு கவரி கவரி யோசிச்சு யோசிச்சு பண்றா. ஒவ்வொரு பெரியவாளும் போட்டி போட்டுண்டு போட்டி போட்டுண்டு ஒரு கிருப்பை சுவாமி சமர்த்த ராமதாச, எவ்வளவு பேருக்கு எத்தனை கிருப்பை. அன்னைக்கு சமர்த்த ராமதாச சிவாஜியோட அப்பா கிட்ட கோச்சிக்கிறார். சிவாஜியோட அப்பா சத்ரபதி சிவாஜியோட அப்பா வந்து சேவிக்க வரா, முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறார். இவர் இப்படி பின்னாடி இருக்க இவர் இப்படி இங்க பார்த்து உட்காந்து இருக்கார். குருநாதா என்ன வேணும், என்னத்தை வேணும், நீ பாட்டுக்கு சௌக்கியமா இருந்தா போதுமா, ஜனங்கள் நன்னா இருக்க வேண்டாமா, இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் பண்ணணும் ஆசை வேண்டாமா, ரக்கமில்லாம என்னமோ உனக்கு சௌகரியமா இருக்கு, உனக்கு கப்பம் கிடைக்கிறது நிம்மதியா இருக்கியோ, எத்தனை ஜனங்கள் படாத பாடுபட்டு இருக்கா, இந்து சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும்னு ஆசை இல்லையோ, உன் முகத்தை பாக்குறதே பாபம்னு கோபம் வந்துருக்கு. சத்ரபதி சிவாஜியோட அப்பாவுக்கு போயிட்டார். திருப்பி ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரார். குருநாதா என்ன பண்ணட்டும் சொல்லுங்க, உத்தரவு கொடுங்க, உன் பிள்ளை எனக்கு கொடு, உன் பிள்ளை எனக்கு கொடு அப்படின்னு விட்டார். சரி குருநாதான்னு விட்டார். அதுக்கப்புறம் தான் சத்ரபதி சிவாஜி பிறக்கிறான். அவனுக்காகவே எல்லாம் சொல்லி கொடுக்கிறான், சொல்லி கொடுத்து சத்ரபதி சிவாஜிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்காக தியானம் பண்ணி அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி சத்ரபதி சிவாஜிய சத்ரபதியா பட்டாபிஷேகம் பண்ண வச்சு இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அன்னைக்கு அவர் இந்து சாம்ராஜ்ய ஸ்தாபிதம் பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்துக்களா இருந்திருக்கவே மாட்டோம். என்ன அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணி அவர் பாட்டுக்கு போக வேண்டியதானே, லோக க்ஷேமார்த்தர் விதவைகளுக்கு எல்லாம் பகவத் தியானத்தை சொல்லி கொடுத்தார், இளவயசு பசங்களுக்கெல்லாம் ஆசனைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்தார். எத்தனை 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 பெரிய காரியங்கள் தெரியுமா, தாசபோதம் முதற்கொண்டு எழுதி அத்தனாச்சரியம். சத்ரபதி சிவாஜி மறைஞ்சவன அவர் பிள்ளைக்கு தைரியத்தை கொடுத்து நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணடான்னு சொல்லி கொடுத்து அத்தனாச்சரியம். ஜனங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்காகவே ராமநவமி உற்சவத்தை பெருசா கோலாகலமா கொண்டாடினர், பெருசா கொண்டாடுறார். அவள் ஆசை பண்ணிட்டு இருந்த விஷயத்த எல்லா ஜனங்களையும் கூட்டினார். அதை கொண்டுதான் பாலகங்காதர திலகர் விநாயக சதுர்த்திய நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு விழாவா மாத்தினார். அதனாலதான் மகாராஷ்டிரம் ரொம்ப விசேஷமா இருக்கு விநாயக சதுர்த்தி. ஆனா சத்ரபதி சிவாஜிக்காக எப்படி அவர் ராமநவமியை கொண்டாடினாரோ அது போல பாலகங்காதர திலகர். அப்ப அன்னைக்கு அவர் அந்த சமர்த்த ராமதாசர் இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு லட்சியத்தை வச்சுக்கல அப்படின்னா இன்னைக்கு நாமெல்லாம் பகவத் விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்ப ஒவ்வொரு பெரியவாளும் எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. சமர்த்த ராமதாசர் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு நமக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ சமர்த்த ராமதாச மகராஜிகி. ஜெய் ரமண மகரிஷி. உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு மௌனமாவே இருந்த, மௌனமாவே இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணார். தேசத்தை கடந்த ஒரு அனுகிரகம் ரமண மகரிஷி. பால்கண்டன் முதற்கொண்டு எத்தனையோ பேர் ரமண மகரிஷி காலில் வந்து விழலாம், பேசாமலேயே பேசி அனுகிரகம் பண்ண ஒருத்தர். இன்னைக்கு ரமண மகரிஷி ஆசிரமம் எத்தனை பேர் வரா தெரியுமா, எத்தனை எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கும் அவரோட சாநித்தியம் பூரணமா அங்க இருக்கு. இன்னைக்கும் ஆனந்தமா அங்க போனாலே ஆத்மஸ்மரணம் தானாவே வந்துடும். எத்தனை வசதி பார்த்துக்கோங்கோ அந்த ரமணாசிரமம். நம்ம எல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்கோம் இல்லையா, நமக்கு ஆசிரமத்துக்காகவே ரமணாசிரமத்தை ஆரம்பிச்சார் ரமண மகரிஷி. உன்னிஷ்டம் என்னிஷ்டம் இன்னைக்கும் ரமண மகரிஷி எப்படிப்பட்டவர்னா, அவருடைய அந்த ஆசிரமத்துல லக்ஷ்மின்னு ஒரு பசு, அந்த பசுக்கு ஒரு சமாதி உண்டு. டெய்லி அந்த லக்ஷ்மிக்கு சாப்பாடு போட்டாச்சா, திருப்தி ஆச்சா, அந்த லட்சுமிக்கு சாப்பாடு போட நேரம் வந்து இவர்கிட்ட வந்து உக்காந்துரும், எனக்கு சாப்பாடு போடலேன்னு. அப்புறம் சாப்பாடு போட்டு யாரு குடுக்கல குடுக்கணும்னு சொல்லுவேன். பசு ஒரு காகம் டெய்லி வந்து ரமணருக்காக காத்துட்டு இருக்கும். டெய்லி ரமணர் அதை பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்தியான பிறகுதான் உள்ள போவேன். அந்த காகத்துக்கு சமாதி அங்க உண்டு. ஒரு காக்கைக்கு விலை உண்டா? ரமணாசிரமத்துல லக்ஷ்மின்ற பசுவுக்கு சமாதி உண்டு. ஒரு நாய், அந்த நாய்க்கு அங்க சமாதி உண்டு. அந்த காகம், அந்த காகத்துக்கு சமாதி உண்டு. இப்படி என்ன ஒரு கிருபா பாத்துக்கோங்க. இன்னைக்கும் அந்த லக்ஷ்மியோட நான் ஒரு சமயத்துல போயிருந்தேன் ரமணாசிரமம். போன சமயத்துல அந்த லக்ஷ்மி பரமபதிச்ச நாள், அதுக்கு எல்லா சிஷ்யாலும் அங்க உட்கார்ந்துட்டு அந்த சமாதிக்கு மாலையெல்லாம் போட்டுண்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. எங்கேயாவது நடக்குமா மாட்டுக்கு? லோகத்துல மனுஷாளுக்கே நடக்கிறது இல்ல. மாட்டுக்கு சமாதியில உட்கார்ந்துட்டு எல்லாரும் சாயங்காலம் கோலாகலமா பஜனை. ரூம்ல இருக்க அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்னடா அந்த லக்ஷ்மியோட பசு அன்னைக்கு முக்தி அடைஞ்சனால் அந்த லக்ஷ்மிக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டு புஷ்பம் போட்டுண்டு தியானம் பண்ணிண்டு லக்ஷ்மி மாதிரி நாங்கள்லாம் ரமணரிடத்தை இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனைப்ப ஒரு மாடு நாய் காகம் வரைக்கும் கிருப. அதே ரமணர் நமக்கும் நாம் ஆத்மானு உணர்றதுக்கான ஒரு கிருப்பைய பண்ணட்டும். ஜெய் போலோ ரமண மகரிஷி கீ. குரு பூர்ணிமாக்கு எத்தனை குருமார்கள் நமக்காக லைன்ல வந்து நிக்கிறா பாத்துக்கோங்க. சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, சமர்த்த ராமதாசர், ரமண மகரிஷி, அத்தனை பேரும் லைன்ல. நம்ம எல்லாம் போய் லைன்ல நிக்கணும்னா அவள் லைன்ல நின்னு 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 நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயா வந்து முதல்ல வந்து சங்கரர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணு போனார். அடுத்து பின்னாடியே ராமானுஜர் வந்து தலையில கை வைக்கிறார். அதுக்குள்ள மத்வாச்சாரியர் வந்து கை வைக்கிறார். அதுக்குள்ள ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து கை வைக்கிறார். அதுக்குள்ள சரி சரி நானும் கை வைக்கணும் ஓடி வந்து சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராமதாசர் கை முடிச்சோன்னே சரி எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கோன்னு ரமண மகரிஷி. இதுதான் குரு பூர்ணிமா. நம்ம போய் லைன்ல நிக்க வேண்டி இருக்க இத்தனை பேர் லைன்ல வந்து நமக்கு கிருப பண்றா அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும்? சுவாமி விவேகானந்தா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அத்தனை பேரையும் எனக்கு யாரும் சகோதரன் இல்லை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஆச்சரியமான விவேகானந்தன் ஒரு சகோதரன் உண்டு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னார். ஃபாரின்ல போய் சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்தார். ஆனா ஒரு ஸ்பீச்ல கூட அவர் கஷ்டப்பட்ட மாதிரி எங்கேயாவது ஒரு புலம்பல் ஒரு குறை சொல்லி கேள முடியுமா பாருங்க? கிடையாது. தேசம் மாறணும், ஜனங்கள் மாறணும், என்ன ஒரு மனசு, எத்தனை ஒரு விசாலமான ஹிருதயம். இந்த ஃபாரினர்ஸ்க்கு எல்லாம் தியானத்தை சொல்லி கொடுத்து ஆத்மா உணர்வு அவளுக்கு ஆத்மானே தெரியாது. அவளுக்கு இந்து தர்மத்தை புரிய வச்சு அவளை தியானத்துல கொண்டு போறார் ஃபாரினர். இங்க இருக்கிறவாளுக்கே புரியறது இல்லை, டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் கேட்டுருக்கோம் ஆத்மா பரமாத்மா அதெல்லாம் தெரியாதவாளுக்கு ஆத்ம விஷயத்தை சொல்லி கொடுத்து ஆத்மாவை தியானம் பண்ண வச்சு பல பேருக்கு இந்தியா மேல இதுதான் இந்தியா தான் உலகத்துல சிரேஷ்டம்னு புரிய வச்ச ஒருத்தர் ஃபாரினர்ஸ் அவ பாஷையில போய் அவளுக்கு ஆத்ம தத்துவத்தை விளக்கி சொன்ன ஒருத்தர் சொல்லி பல பேர் பாரத தேசத்துக்காக தேடிந்து வந்துட்டா. நிவேதிதாலாம் வந்தாள், சிஸ்டர் நிவேதிதாலாம். அவ இந்திய சுதந்திர அவ ஃபாரினர் அவ பாரத பூமிக்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவன் நிக்கிறா. பாரத பூமிக்கு சுதந்திரம் வேணும்னு எல்லாரும் உள்ளுக்குள்ளேந்து போராடுகின்றார். வெளியிலேந்து ஆளு கொண்டு வரார் பாரத தேசத்துக்காக போராடுறதுக்கு. அப்ப என்ன ஒரு ஹிருதயம் பாருங்க. இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஏழையும் நல்ல கதி அடையணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், பாரபட்சம் மாறணும், தேசம் நன்னாகுன்றதுக்காகவே ராமகிருஷ்ண மடம் ஸ்தாபிதம் என விவேகானந்தர் ஆரம்பிச்ச மடம் இன்னி வரைக்கும் ஓடிண்டுதான் இருக்கு. ஒரு குறையில்லாதபடிக்கு விடிய விடிய கூட அப்துல் கலாம் பரமபதி விடிய விடிய கூட அன்னம் போட்டுருந்தேனா ராமேஸ்வரம் முழுக்க ஹோட்டல் கிடையாது, எல்லாமே மூடி க்ளோஸ். ஆனா வரவா அத்தனை பேருக்குமே ராமகிருஷ்ண மடம் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தது ரெண்டு நாளும். விவேகானந்தருடைய அந்த காருண்யம் அவர் இத்தனை வருஷம் 150 வருஷம் மேல ஆயாச்சு. இன்னைக்கு ஒரு எழுச்சி நாயகன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா தான். என்ன வார்த்தைகள், என்ன நம்பிக்கை. அவ்வளவு அழகா சொல்றார், கவலையே படாத. இஃப் யூ ஃபெயில் அழகா இருக்கும், if you succeed you can lead, if you fail you can teach. avladha romba alaga. adhaadu success liyum prayojanam undu, failure liyum prayojanam undu sonna varuthar. ana success vetti jeichutena nee adutha vaala lead pannalam, thothu poidiya adutha vaala guide pannalam. adhaala anubhavatha solran vendaanu illaya, thothaalum prayojanam irukku, onnala logathukku prayojanam undu sonna varuthar swami vivekananda. inda desathukkagave kanyakumari paarayila ukkaandu dhyanam panna varuthar. அவ்வளவு ஆச்சரியமானவர் இந்த சுவாமி விவேகானந்தா. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட்டில் த கோல் இஸ் ரீச்டு சொன்ன ஒருத்தர், எழுந்துக்கோ உன்னால முடியும், அழியாத அமரத்துவத்தின் குழந்தை நீ, நீ பாபி கிடையாது, நீ பகவானுடைய குழந்தை, உனக்குள்ள அற்புதமான சக்தி இருக்கு, அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு பாரதி சொன்ன மாதிரி நீ அக்னி குஞ்சு, உன்னால முடியும், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ கொடுத்த ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர், எஸ் யூ கேன், அவ்வளவுதான், உன்னால முடியும், உன்னால மாத்த முடியும், உன்னால மாத்திக்க முடியும்னு சொன்ன அந்த நரேந்திரன், அந்த சுவாமி விவேகானந்தன் நமக்கு நல்ல விவேகத்தையும் ஆனந்தத்தையும் தேசப்பற்றையும் பூரணமா இன்னைக்கு அனுகிரகம் பண்ணட்டும். இப்படி பல கோடி ஆச்சாரியர்கள் நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதில்லாதபடி எத்தனையோ மதங்கள், ஆண்டவன் ஆசிரமம் உண்டு, திருக்குறுங்குடி ஆசிரமம் உண்டு, ஆழ்வார்த்த நகரி ஜியர் உண்டு, ரமணாசிரமம் உண்டு, திருப்பராயத்துறை தபோவனம் உண்டு, எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா, குழந்தை ஆனந்த சுவாமி நிறைய பேர் நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது, ஞானானந்தகிரி, ஹரிதாஸ் கிரி, எவ்வளோ பெரிய ஞானானந்தகிரி மகாராஜனா பிறந்தவர் தான் ஞானானந்தர். நம்ம திருக்கோவிலூர்ல இன்னைக்கு அவரோட ஆசிரமம் இருக்கு, அவர் வாழ்ந்த இடம் எல்லாம் இருக்கு. ஹரிதாஸ் கிரி தென்னாங்கூர்ல பாண்டனுடைய கோவிலை ஸ்தாபிதம் பண்ண ஹரிதாஸ் கிரி, எவ்வளவோ மகாத்மாக்கள், காஞ்சி மகா பெரியவா, சிங்கேரி பெரியவா, மகா சன்னிதானம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை மகாத்மாக்கள், வானமாமலை மடம், அகோபில மடம், நிறைய மடம், நிறைய மடங்கள் இருக்கு, எத்தனை மகாத்மாக்கள், அத்தனை பேரும் நமக்காக பிரயத்தனப்பட்டு இருக்காங்க. நன்னா ஞாபகம், இத்தனை மகாத்மாக்களும் நமக்காகவே பிரயத்தனப்பட்டு இருக்கா, அத்தனை பிரயத்தனம். இதெல்லாம் நாளைக்கு காஞ்சி பரமாச்சாரியா இருக்காரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட 81வது திருநக்ஷத்திரம் நாளைக்கு. ஒவ்வொரு பெரியவாளும் நமக்கு தெரியும், கண்ணதற்கு அவர் பட்ட அவமானங்கள் நமக்கு தெரியும், அதையும் தாண்டி இன்னைக்கு ஜீவிச்சுண்டு பல இடங்களுக்கு போய் பல கிராமங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய நன்மைகள் சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பர்சனலா தெரியும், பெயர்பட்ட ஆச்சாரியன் தெரியுமா, என்ன ஒரு வாத்சல்யம் தெரியுமா, நம்ம கண்ணதிர்க்க பார்த்துக்கோ, அவர் பட்ட அவமானங்கள் எத்தனையோ பேர், நம்ம எல்லாருமே பல பேர் பேசியிருப்போம். அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த மடாதிபதியா நின்று மடத்தோடைய விஷயங்களை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க, எத்தனை தடவை தெரியுமா நான் போய் சேவிச்சிருக்கேன், எத்தனை வாத்சல்யம், ஒரு தடவை கூட அந்த வாத்சல்யம் குறைஞ்சதாவே இல்லை. ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் நம்ம பாலாஜி கோவில் வந்திருக்காரு, இன்னைக்கு டோம்பிவெளியில ஒரு பாலாஜி வந்திருக்கு, பச்சின் திருப்பதி அப்படின்னா ஆண்டவன், அந்த கண்ணுக்குட்டியை கூட கொஞ்சம் நன்ன பழுத்த பண்ண, இப்பதான் அவருக்கு 80 திருநக்ஷத்திரம் ஆச்சு, அத்தனை வசதி ஸ்ரீமத் ஆண்டவன். இப்பதான் அகோபில ஜியருடைய 60வது சஷ்டிப்த பூர்த்தி நடந்த டிவில கூட லைவ்ரிலே காமிச்சோம், என்ன வாத்சல்யம் தெரியுமா, பகவானை பிடிச்சுக்கோங்க அப்படிங்க உரிமையோட பேசுவார். ஆழ்வார்த்த நகரி ஜியர் போன் பண்ணுவார், தீபாவளிக்கு முதல் போன் எனக்கு அவர்கிட்ட தான் வரும், எல்லாருக்கும் மங்களா சாசனம் அப்படிங்க. இப்ப கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பத்ரிகாசிரமம் எல்லாம் போறேன் சுவாமி, எல்லாரும் ஐசிட்டு போங்கோ, ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரும் அழிச்சுட்டு போங்க அப்படின்னு. என்ன வாத்சல்யம் தெரியுமா, கண்ணதிர்க்க நான் பாத்துருங்க, திருக்குறுங்குடி ஜிய எப்ப போனாலும் என்ன கோபால வள்ளிதாசரே ரொம்ப நாளா தாளகானமே அப்படின்னு வாத்சல்யம் பெரியவா, எத்தனை பெரியவாள பாத்துட்டு போய் சாந்தானந்தபுரி மகாராஜ் தோல் மேல கை போட்டு சிரிப்பார், அவர் ஒரு சந்தர்ப்பத்துல மௌனத்துல இருந்த, நான் போய் பார்த்தேன், மௌனத்திலேயே சைக பாஷையில கிட்ட பேசிட்டு இருந்த, எவ்வளவு பெரியவா தெரியுமா, வாழலாம் எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் பகவானோட குழந்தைகள் அப்படின்னு, அத்தனை ஆச்சரியம். நான் சொன்ன ஒரு போன்ல உங்களை பார்க்க வரணும், சிஷியால் எல்லாம் கூட்டுண்டு வரணும், பேர்பட்டவர் தெரியுமா அந்த சாந்தானந்தபுரி மகாராஜ், நான் தெரிஞ்சு போன குரு பூர்ணிமாவுக்கு தான் நினைக்கிறேன், இல்லடி வேற ஏதோ ஞாபகம் இல்லை, ஆனா ஆத்திரையும் போன் பண்ற அவருக்கு, என் கூட சில சிஷியாலாம் இருந்தா, உடனே ஒரு சிஷியாலாம் இருக்க அவர்கிட்ட போனை கொடுக்குறேன், உடனே போன் பண்ணி பேசுறா, போன்ல பேசுறா, இந்த மாதிரி நமஸ்காரம் அனுகிரகம் வேணும், பக்கத்திலேயே குருவை வச்சுட்டு என்கிட்ட அனுகிரகம் தேடின்னு வருவாளா அப்படின்னு விட்டார். என்ன ஒரு மனசு பார்த்துக்கோங்க, பக்கத்துல அனுகிரகம் நிக்கிறத அதை விட்டுட்டு என்கிட்ட வருவாளா அப்படின்ற போன்ல, என்ன மனசு பாருங்க, அந்த பொறாமையே இல்லாத அத்தனை ஒரு ஹிருதயம் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அப்பாவா அவரோட சிஷ்யெல்லாம் கோடீஸ்வரம், மல்டி மில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ், இப்படியும் சொடுக்கு போட்டா அப்படி நிற்போம் எல்லாரும் வந்து லைன்ல, கோடி கணக்கில் ஒரு கனகாபிஷேகம் பண்ணுவோம், ஒருத்தரடி ஒன்றும் கேட்க மாட்டார், அவாவா பாக்கெட் பாக்கெட்ல ட்ரை ஃப்ரூட் எல்லாம் கொண்டு வருவா, அங்கேயே பிரித்து அப்படியே விநியோகம், அவ்வளவுதான், பாக்கெட் பாக்கெட்ல ஒண்ணு கூட தான் எடுத்து வச்சுன்னு நான் பார்த்ததில்லை. தேவேந்து ஒருத்தர் என்ன ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் தெரியுமா, ரொம்ப சிம்பிள், டவுன் டு எர்த், கட்டி பிடிச்சிக்கலாம், அவரோட விளையாடலாம். நன்னா இங்கிலீஷ் பேசுவார், சாதாரண கலாட பண்ணுவார், சாப்பிட உட்காந்து தட்டில் இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்துடுதா, அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அப்படி ஒரு மகாத்மா. இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள், நமக்காகவே வாழ்ந்த மகாத்மாக்கள், வாழ்ந்துன்ற மகாத்மாக்கள் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ சொல்லிட்டு நம்ம குருஜி அம்மாவை சொல்லலன்னா சும்மா இருந்தோம்னா கூப்பிட்டு ராதே கிருஷ்ணான்னு சொல்ல வச்ச பலம் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கு. வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் குருஜிமா பத்தி. எங்கேயோ இருந்த என்ன இங்க கொண்டு வந்து இன்னைக்கு குரு பூர்ணிமாவுக்கு குருவா உட்கார வச்சிருக்கா அப்படின்னா என் பலத்தினாலயா, என்னுடைய ஜாதகத்தினாலயா, என்னுடைய பக்தியினாலயா, என்னுடைய பிரயத்தனத்தினாலயா, என்னுடைய மூதாதைகள் பண்ண தபஸ்னாலயா? சத்தியமா இல்ல, முழுக்க முழுக்க குரு கிருப. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா? முதல் குரு பூர்ணிமா குருஜி அம்மா பூமியில இல்லாம கொண்டாடுற குரு பூர்ணிமா. ரெண்டு மூணு நாளாவே ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்றா, குருஜி அம்மா சொப்பனத்தை வந்தா, சொப்பனத்தை வந்தா, நிறைய பேர் லைனா போன் வந்துருக்கு எனக்கு. கரெக்டா நினைச்சேன் குரு பூர்ணிமாவுக்கு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு ஒவ்வொரு நிஷாலா சொல்றா. இன்னைக்கு குருஜி அம்மா சொப்பனத்துல வந்தா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்றா. அப்ப சத்தியமா பிரத்யட்சமா இருக்கா. என்ன கிருப அப்படின்னா, அம்மா அன்னைக்கு பரம பதிச்சிருக்கா, அடுத்த நாள் என்ன பன்றிபுரத்துக்கு அனுப்பினா பாருங்க, அதான் கிருப. நான் அங்கேயே இருந்தா கூட உடஞ்சு போயிருப்பேன், எனக்கு எங்கே இருந்து பலம் வந்து நினைப்பு கூட நினைச்சு பாக்கிறேன். குருஜி அம்மா பரம பதிச்சு விட்டான்னு எனக்கு போன் வருது. என்ன தைரியம், என்ன மனசு, எங்கேந்து எனக்கு தாங்குற சக்தி வந்து எனக்கு நினைச்சு நினைச்சு பாக்குறேன். இனி வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன், எனக்கு குருஜியம்மா போன ஒரு இதுவே இல்ல. நான் பாட்டுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணி பன்றிபுரம் போங்கலாம் சொல்லிட்டு நாங்க போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா குருஜியம்மாவோட அந்த மிருத சரீரத்தை பார்க்கும்பொழுது கூட நான் தைரியமா இருந்தேன், நிஜமாவே என் லைஃப் அந்த நிகழ்ச்சியை பாத்திரப்படா நினைச்சவன, அதுக்கு முன்னாடியே போகணும் நினைச்சேன். ஆனா எங்க இருந்து தைரியம்னா, குருஜியம்மா கொடுத்த தைரியம், அந்த கொடுத்த தைரியம். அடுத்த நாள் பன்றியபுரம் போன என்ன துரத்தினா பாருங்க, உன் கடமை ஓடு பயல, ஓடு 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 ஓட வச்சுட்டா பாருங்க, இன்னி வரைக்கும் ஓடினு இருக்கேன் பாருங்க. இப்பெல்லாம் கூட இந்த பாம்சந்திர டோங்கர் எல்லாம் ஏறினா குரு பலம், குரு பலம், அத்தனை வசதி இல்லாட்டி இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறதுங்க. எத்தனை சந்தர்ப்பங்கள் அவமானத்துக்கு ஒண்ணும் பாக்கி கிடையாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பார்க்க பார்த்துட்டேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல என் கூட நின்னது என் குரு. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில என் குரு கூட நின்னா, நான் இருக்கேன்டா பயல நின்னா. எல்லா சமயத்திலையும் எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ சரீர வியாதிகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தரித்திரம், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள், எத்தனையும் தாண்டி 20 வருஷமா ஓடிட்டு இருக்கேன், பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே பலம், குரு பலம், குரு பலம், குரு பலம், குரு பலத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது நிலத்துல. அதனால இத்தனை மகாத்மாக்கள் இன்னைக்கு நம்ம குருஜி அம்மா உத்தேசிந்துதான் இன்னைக்கு இத்தனை மகாத்மாக்கள் நமக்காக வந்து குரு பூர்ணிமால ஆசீர்வாதம். நன்னா ஞாபகம், இந்த குருஜி அம்மாவுடைய கிருபை இத்தனை பேரையும் இழுத்து கொண்டு வந்து நிக்க வச்சு என் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு இன்னைக்கு கூட்டு வந்து நிக்க வச்சான். இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்கா? நன்னா ஞாபகம். இல்லாட்டி நான் எங்க பிரவச்சனம் பண்றது, எனக்கு எங்க ராமானுஜர் தெரியும், எனக்கு எங்க பந்தாச்சாரியர் தெரியும், எனக்கு எங்க சைத்தன்யர் தெரியும், எனக்கு யாரையுமே தெரியாது. 19 வயசு மேடம் யாருமே எனக்கு தெரியாது, சங்கரர் தெரியாது, ராமானுஜர் தெரியாது, சைதன்யர் தெரியாது, மத்வாச்சாரியர் தெரியாது, ரமண மகரிஷி தெரியாது, விவேகானந்தர் தெரியாது, சத்தியமா தெரியாது. இன்னைக்கு இத்தனை பேரும் தெரியும்னா ஒரே பலம், குரு பலம். நிஜமாவே அந்த குரு கிருபதான் இன்னைக்கு நமக்கு குரு பூர்ணிமா. அந்த குருஜி அம்மா இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கா, வழி காட்டிட்டு தான் இருக்கா, வழி நடத்திட்டு தான் இருக்கா. எத்தனை எத்தனை பேருக்கு எத்தனை எத்தனை கிருபை தெரியுமா? கண் கொண்டு நீங்க அத்தனை பேருமே பார்த்துருப்பீள். அதுவும் அம்மாவுக்கு அத்தனை சிஷ்யர்கள் மேலேயும் ஒரு பிரீத்தி, அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுண்டு, அத்தனை பேரையும் பேசிண்டு, ரொம்ப அழகா இருக்கும் நிஜமாவே. அதனால இந்த குரு பூர்ணிமா நிஜமாவே குரு பூர்ணிமா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆண்டாள் சொன்ன மாதிரி குரு பூர்ணிமா மதி நிறைந்த நன்னாளா. இன்னைக்கு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு என்னமோ நீங்க கேட்டாலும் சரினுட அவ்வளவுதான், பகவத் சங்கல்பம். அப்ப இத்தனை குருமார்கள் நமக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம நான் சொன்னது சில பேர் தான், இதெல்லாம நிறைய பேர் அடியன் பார்த்திருக்கேன், எத்தனையோ மகாத்மாக்கள். இப்ப கூட ஷீரடி சாய்பாபா கூட இருந்த ஒரு குரு உரிமையோட பேசுவார், வாங்கோ உங்க பேர் எப்படி போடணும், உங்க போன் நம்பர் எப்படி போடணும், உங்களுக்கு மேடை எப்படி வேணும், நீங்க உங்களுக்கு எப்படி தங்க ஏற்பாடு பண்ணணும், அத்தனை ஆசை அவருக்கு, அத்தனை ஆசை. அப்படியே ஆசையை கொட்டினாரு என் மேல. அப்பதான் முதல் தடவையா பாக்குறேன், என்ன கிருப தெரியுமா? அந்த கிருப. அப்ப இத்தனை ஒரு பலம் இருக்கு, அதனால சம்சார புயல் கண்டு மனம் அஞ்ச வேண்டாம். நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்ச வேண்டாம். அலை மீது அலையாக துன்பம் வந்தாலும் அது பாட்டுக்கு போகும், இதுவும் கடந்து போகும். அப்ப இந்த குரு பூர்ணிமாலன் இன்னும் பலமாகணும், இன்னும் தைரியமாகணும், இன்னும் நம்பிக்கை வரணும், இன்னும் பக்தி வரணும், இன்னும் நாமஜபம் வரணும். அதுக்குதான் இத்தனை ஆசீர்வாதமும். இன்னிலேந்து இன்னும் பலம், இன்னும் புது தெம்பு, புதுசா ரத்தம் பாய்ச்சின தெம்பு, புது மனசு, புது சரீரம், புது வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய அணுகுமுறை, புதியதான எண்ணங்கள், புதியதான வாச்சங்கள். இன்னிலேந்து புது ஜென்மா, புனர்ஜென்மா. இன்னிலேந்து வாழ்க்கை ரொம்ப புதுசு. இப்பதான் பிறந்திருக்க, நீங்க பிறந்த உடனே எத்தனை குருமார்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டா, இனிமேல் வாழ்க்கை ஜோர் தான், ஜெயம் தான். தோல்வி இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல. உங்களுடைய அத்தனை கவலைகளையும் இன்னைக்கு அப்படியே இத்தனை குருமார்கள் காலில் போட்டுடுங்க. உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் இத்தனை குருமார்கள் காலில் போட்டு மறந்துருங்கோ. உங்க மனசை உறுத்துற கஷ்டங்களை மறந்துருங்கோ. உங்க உடம்ப படுத்துற வியாதிகளை மறந்துருங்கோ. உங்க குடும்பத்தை நடக்கிற பிரச்சனைகளை மறந்துருங்கோ. இத்தனை பேரோட கூடுதல் அவா சரி பண்ணுவார்கள். உங்க குழந்தையுடைய வாழ்க்கை, உங்க குழந்தையுடைய கல்யாணம், உங்க வேலை, உங்களுடைய குடும்பத்தினுடைய விஷயம், பணம், வீடு, வாசல் எல்லாத்தையும் இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் பண்ணுவா. இத்தனை ஆச்சாரிய புருஷர்களை சாட்சியா வச்சுட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன், இனி நன்மைதான், இனி எல்லாம் சுகமே. இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் இன்னைக்கு பிரத்யட்சமா வந்துட்டார். நேர கேட்ட உங்களுக்கும், இத பின்னாடி வாட்ஸ்அப்ல கேட்கிறவாளுக்கும், எத்தனை வருஷம் கழிச்சு யார் கேட்கிறாலும், அத்தனை பேருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு யாரா கேட்கிறா, 100 வருஷம் கழிச்சு யாரா கேட்கிறா, இன்னொரு 5000 வருஷம் கழிச்சு யார் கேட்டாலும், அத்தனை பேருக்கும் எங்கும் திருவருள் நிறைந்து, நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவர். அதனால அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள், உங்களுக்கு பக்தி உண்டு, ஞானம் உண்டு, வைராகியம் உண்டு, கிருஷ்ண தரிசனம் உண்டு, கிருஷ்ணானுபவம் உண்டு, பாபம் இல்ல, கோபம் இல்ல, பயம் இல்ல, கவலை இல்ல, பிரச்சனை இல்ல, வியாதி இல்ல, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. வேதவியாசர் மேல இது சத்தியம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. Krishna Radhe, Krishna Radhe, Radhe Krishna, Radhe Krishna, கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம்,
ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோக சமஸ்த லோக சமஸ்த சுகினோ பவந்து. லோக சமஸ்த சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. புண்டரீகவரதா. எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனம். எல்லா சதாச்சாரிய புருஷாளுக்கும் ஜெய் போலோ சமஸ்த சத்குருமார்கி. ஜெய் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.